ஆராதனைக்குரியவரே,
உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஐயா, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, சபையிலே உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவ ஆவியானவரே, அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளுங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நாங்கள் கொண்டாடும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென, ஆமென். நாம் உட்காரும். கடந்த ரெண்டு நாட்களாக, இன்று மூன்றாவது நாளாக, பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் நம் மக்கள் இருந்து தேவனுடைய வார்த்தையின் ஆளுகளை நமக்கு கட்டுக் கொடுத்து ஆண்டவரை அறிகிற அறிவுரை நாம் வளர நமக்கு பெரு உதவியாக இருந்தவர். எதிர்பிற்கு நேற்று செய்தி உண்மையாக எத்திரிக்கு ஆசீர்வாதம் வந்தன கையில் முழுக்காட்டும். எஸ், தேங்க் காட். பலர் நீங்க முடிந்த பிற்பாடு சொன்ன சாட்சிகளுக்காக தேவன் நான் சோதனைகள் விளங்காத அநேக காரியங்களை விளையக் கொண்டீர்கள். உள்ளத்தில் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொண்டீர்கள். சபாத்தோட திரும்பிப்பார் வர்ற நாட்களிலே அதன் பலரை நாம் பார்க்க முடியும். கத்திர தக்கரிய நடப்பிப்பாரா? ஆகவே இன்றைய தினத்திலும் பொய்த்தெழுந்த செய்தியோடு உங்கள் முன்னே நறுவர போதுவரை அழைக்க போறேன். கருத்தாய் கேளுங்கள், கவரமாய் கேளுங்கள், கத்தரிக்காய் வாழுங்கள். ஆண்டோட வருகை சீக்கிரமாக கரங்கள் தட்டி நாம் உற்சாகம் அவரை வரவேற்போம். பாஸ்டர் பிளீஸ் கம்.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த இரட்சகரின் திருநாமத்திலே இந்த உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர், ஆமென். ஈஸ்டருக்கு ஒரு விசேஷமான மகிமை உண்டு. ஈஸ்டர் மட்டும் இல்லாவிட்டால் குட் ஃப்ரைடேயை நாம் கொண்டாடவே மாட்டோம். ஆமே, குட் ஃப்ரைடே என்பது ஃபுல் ஸ்டாப் அல்ல. பிசாசுக்கு ஃபுல் ஸ்டாப் குட் ஃப்ரைடே, ஆனா நம்ம பொறுத்த மட்டும் செமிகோலன். ஃபுல் ஸ்டாப் எங்க? ஆண்டோட வருகையில் தான் ஈஸ்டரும் இருக்காமா? ஆமேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே நாம் தொடர்ந்து ஆண்டவர் ஜீவிக்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்வாய் கொண்டிருக்க இந்த அற்புதமான இஸ்ர திருநாளை கர்த்தர் நமக்கு கட்டளை இட்டிருக்கா. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம் 15-16 வசனம்.
இயேசு அவர்களை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா?
ஆமென், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஆமென். மரியாள் இயேசுவை நன்கு அறிந்தவள், இயேசுவின் பாதத்தில் செய்தி கேட்டவள், இயேசுவின் அன்பான குரலை கேட்டு பழகியவள். அவள் அந்த உயிர்த்தெழுந்த நாளன்று கல்லறை அருகே வருகிறாள். கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது, உள்ளே இயேசு இல்லை. அழுகிறாள், என் தெய்வம் எங்கேயோ போயிட்டார். உயிர்த்தெழுந்தான் அவளுக்கு தெரியாது, அவளுக்கு அவ்வளவு அறிவில்லை, ஞானம் இல்லை. அவள் நினைக்கிறாள், மரித்த என் இயேசுவனுடைய காயத்திற்கு நான் இன்றைக்கு மருந்து பூச வந்தேனே, வாசனை திரவியங்களை கொண்டு வந்தேனே நான். ஆனால் அவர் போயிட்டாரே அழுகிறார். நீங்க எப்பயும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, இயேசுடைய பாதத்திலே பரிமளத்தைலம் கொட்டப்படுகிற போது யூதாஸ் என்ன சொல்றான், சீஷர்கள் போட்டிருக்கு சில இடத்துல இந்த பணத்தை, இதை 300 பணத்துக்கு வித்து தரித்திர கொடுத்துக்கலாமே. அப்ப இயேசு சொல்றாரு, தரித்திர எப்போதும் கொட்டிருக்கா, நான் எப்போதும் கொட்டல, என் மரணத்தின் நினைவு உருபடி இதை செய்தாள் என்று சொல்லி. என்ன அர்த்தம் தெரியுமா, சாதாரணமாக யூதர்கள் மறித்த பிறகு அவர்கள் அந்த 2-3 நாட்களில் வந்து அந்த வாசனை திரவியங்களை ஊற்றுவார்கள். ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க வாசனை திரவியம் கொண்டு வந்தாலும் ஊற்றுறதுக்கு ஆள் இருக்காது, எனவே இப்பயே ஊற்றிட்டு போயிடு. ஆமென், இப்பயே ஊற்றி விட்டு போய்விடு. சரி, இப்ப மரியாள் வருகிறாள், வந்து அங்கே பார்க்கிற போது இயேசு இல்லை, ஐயோ ஆண்டவர் போயிட்டாரேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நான் ஒரு ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பெண்களை உங்களை பார்த்து நான் சொல்ல, இந்த ரகசியம் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு கணவனும் எதிர்த்து பேசினாலும் பயப்பட மாட்டான், கலகம் பண்ணினாலும் அவன் உங்களுக்கு கூட வரமாட்டான். ஆனால் கண்ணீர் விட்டு பாருங்க, ஆண்களை கரைக்கின்ற ஒரு காரியம் உண்டென்றால் கண்ணீர். எந்த ஒரு மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஏனென்றால் ஒரு மனைவி அழுகிற போது ஒரு கணவனாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, குழந்தை அழுகிற போது பெற்றோராலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆமென். வள்ளுவர் சொல்வாரு, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படையா, ஜனங்க விடுற கண்ணீர் ராஜாவே அழிச்சிரும்ன்றார். ஆமென். எனவே இப்படியாய் பார்க்கிற போது கண்ணீருக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு. நான் கண்ணீர் வடிக்கிறேன், அதை குறித்து நான் வெட்கப்படாமல் சொல்லுகிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வடிக்கிறேன். என் வேதனைகள் என் பாடுகள் வருகின்ற போது நான் கண்ணீர் எடுப்பதற்கு ஒரு காரணம் தெரியுமா, எனக்கு ஒன்று தெரியும், அவர் என் கண்ணீரை காண்கிற தேவன். ஆமென். உங்கள் கண்ணீரும் அவர் காண்கிறார். ஆமென். நம் கண்ணீரை காணும் தேவன் உங்கள் கண்ணீரை என் கண்ணீரை காணுகிறபடினாலே அதை துருத்தி வச்சிருக்கார். ஆமென். அதை துருத்தியிலே வைத்திருக்கிறார், கணக்கில் வச்சிருக்கார். ஆமென். அவர் தம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறார். கர்த்தர் திருநாமம். எனவே மரியாள் அழுகிறாள், இயேசு உடனே தோன்றுகிறார். அதுவரைக்கும் மறைஞ்சு கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்த இயேசு மரியாள் கண்ணீர் வடிப்பதை பார்த்தா அவரால் ஒன்றும் பண்ண முடியல, நேரம் வந்துட்டார், டக்குன்னு வந்துட்டார். வந்து சொல்றாரு, மரியாளே, ஸ்திரீயே, மரியாளே சொல்ல, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறான். இவ பார்க்கிற ஒரு தோட்டக்காரர் நிற்கிறார். இது குறித்து யூத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், யாம் கிப்பூர் என்று சொல்லுகின்ற அந்த வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகின்ற பாவநிவர்த்தி நாளிலே பிரதான ஆசாரியன் அன்றைக்கு மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து விட்டு அந்த இரத்தத்தை உடன்படிக்கை பெட்டி மீது அந்த கேருபின் சேராவின் மதிலிருக்கு அந்த கிருபாசனத்தின் மீது தெளித்து விட்டு அவன் வெளியே வருவானாம். அப்போது அவன் அணிந்திருக்கிற ஆடை ஏறக்குறைய தோட்டக்காரனுடைய ஆடை மாதிரி இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா விசேஷமா ஆடை போட்டிருப்பான் ஜெகஜோதியா. ஆனால் அந்த சமயம் அவன் அணிந்திருக்கிற ஆடை தோட்டக்காரனுடைய ஆடை மாதிரி இருக்கும் என்று சொல்லி யூத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தோட்டக்காரர், இந்த ஏதேன் தோட்டத்தின் சொந்தக்காரர், ஏதேன் தோட்டத்தினுடைய வேலையை எடுத்து போட்டு உங்களுக்கும் எனக்கும் வாயிலை உண்டாக்கும்படியாக வழியான அந்த தோட்டக்காரர், தோட்டக்காரர் மாதிரி டிரெஸ் இருக்கார், தெரியுது அவர் கண்ணுக்கு, கண்ணு ஏமாத்திடுச்சு, கண்ணு ஏமாத்திடுச்சு, யாரும் தெரியல. ஐயா என்ன சொல்றாத, ஸ்திரீயே ஏன் எழுகிறா, யாரை தேடுகிறா என்றார். அவர் அவளை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போறதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்கிறான். விடியற் காலையிலே வருகின்ற ஒரு பெண், கல்லை யார் நமக்கு புரட்டித் தள்ளுவார் என்று தெரியாமலே ஆண் துணை இல்லாமல் கல்லறை தோட்டக்குள்ளே கால் எடுத்து வைத்து விட்டான். கல்லோ புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது, கர்த்தரை காணவில்லை. இப்போ அவ என்ன சொல்றா, அந்த சரத்தை நான் எடுத்துட்டு போறேன், நீங்க எங்க கொண்டு போறீங்களோ கேட்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு, இனியும் இந்த ரகசியத்தை நாம் அடக்கி வைக்க கூடாது, அவள் கண்களும் அவளை ஏமாற்றி விட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மரியாளே என்றார். அவள் ரபூனி என்கிறாள், ரபூனி என்கிறாள், கண்ணு ஏமாத்துச்சு, காது ஏமாத்தல. ஏன் தெரியுமா, கெட்டு கெட்டு பழகின காதுகள். ஆமே. தேவன் பிள்ளை ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்டு பழகுகிறாயா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகினபடியினாலே கண்ணின் தோற்றம் அவளுக்கு மாயையாய் காணப்பட்டாலும் அந்த செவியில் விழுந்த வார்த்தைகள் யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிக்கும். ஆமே. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்க சர்ச்சில் என்னுடைய மனைவியை கிண்டல் பண்றதுக்காக சிஸ்டர் சொல்லுவாங்க, கடில் அப்படின்னு கூப்பிடுவாங்க. டக்கு திரும்பி ஏன்றால் அப்படி கூப்பிட நான் ஒருத்தன் தான். மற்றவங்களாம் சிஸ்டர்னு கூப்பிடுவாங்க, ஆன்டின் கூப்பிடுவாங்க. இல்ல, அவர்கள் ஒருவேளை வயது முடிந்தவங்களா கடிலியா என்றுதான் கூப்பிடாத தவிர கடில் என்று கூப்பிட்டு நான் ஒருத்தன் தான் சர்ச்சில் கூப்பிடுறேன். பிள்ளைகள் கூட நிறைய இருந்தார். அந்த வார்த்தை கட்டும் டக்கு திரும்பி ஏனென்றால் இப்படி கூப்பிடுகிற ஒரே ஒருத்தர் தான். மரியாதை என்று அவர் கூப்பிடுகிற போது இப்படி என்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஒருவர் தான் என்று அறிந்தபடியினாலே அவள் திரும்பி பார்க்கிறாள். இருக்கிறார் இப்ப கண்ணும் காதும் சந்திக்கின்றன. கர்த்தர் அவளுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்புறம்தான் முழுக்க தான் உயிரொழுது சொல்லுகிறார். ஆமே. எனக்கு அன்பான தேவப்பிள்ளைய, இந்த நாள்ல யாராவது துக்கத்தோடு வந்திருந்தா, கண்ணீரோடு வந்திருந்தா உங்களை பார்த்து கத்த கேட்டா, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமே. இன்றைக்கு கொண்டு துக்கம் சந்தோஷமே மாறும். உங்கள் கண்ணீரை துடைக்க மட்டுமல்ல, உங்கள் கண்ணுக்குள்ளே கரத்தை வைத்து இதயத்தின் ஆழத்தில் இருக்கின்ற கண்ணீர் ஊற்றை அடைப்பதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். கண்ணீரை துடைத்தால் மறுபடியும் கண்ணீரும், கண்ணீர் ஊற்றை அடைத்தால் கண்ணீர் நின்று போகும். அல்லேலூயா. அந்த தேவன் நம்ம மத்தியிலே பிரசன்னராயிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாளின் செய்தி என்ன தெரியுமா? நீ விட்ட கண்ணீர் யாருக்கு தெரியும்? நான் விட்ட பெருமூச்சை யார் கேட்டாலும் என்று சொல்லிக் கொண்டிருக்கான். கத்த சொன்னாரு, உன் கண்ணீரை காணுகிற தேவன் நான். ஆண்டவரே நீ கண்டீரா? ஆண்டவரின் கண்ணீருக்கு நான் சொல்லிக் கொடுக்கலையா? அடிமை பெண்தானவள், மாம்சத்தின் படியாய் திறந்தவன், வாக்கு தத்தத்துக்கு புறம்பாய் திறந்தவன் மட்டுமல்ல, வாக்கு தத்தத்தின் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையாக பிறந்திருக்கிற அந்த பையனுக்கே நான் வாழ்க்கை கொடுத்தேன். அவன் அம்மாவுடைய கண்ணீர் நான் தாங்க முடியல. நீ வாக்கு தத்தத்தின் பிள்ளை, உன் கண்ணீர் என தாங்க முடியாது. கத்த சொல்லுகிற ஹலவியா, நாம் கண்ணி பிடிக்க தொழுக்கே நாம் ஜெபிப்போம். ஆமே. தேங்க்யூலா.
மரியாளேயேனழுதாய் உன்னை பிரியாதையே சுவைப்பா, மரியாளேயேனழுதாய் உன்னை பிரியாதையே சுவைப்பா. கல்லறையில் இயேசு இல்லையோ, கல்லறையில் இயேசு இல்லையோ, உன் கண்ணீரை துடைக்கவர் எழுந்தாரே, உன் கண்ணீரை துடைக்கவர் எழுந்தாரே, மரியாளேனழுதாய் உன்னை பிரியாதையே சுவைப்பாம், மரியாளேனழுதாய் உன்னை பிரியாதையே சுவைப்பாம். ஆகாரின் கூறல் கேட்டான், அவர் கண்ணீரை அவர் துடைத்தார். ஆகாரின் கூறல் கேட்டான், அவள் கண்ணீரை அவர் துடைத்தார். அழுதது போதுமம்மா, நீ அழுதது போதுமம்மா, ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறாரே, ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறாரே, மரியாளேனழுதாய் உன்னை பிரியாத இயேசுவைப்பார், மரியாளேயேனழுதாய் உன்னை பிரியாத இயேசுவைப்பார்.
கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பாடுகள் என்ன, உன் வேதனைகள் என்ன, உன் பிரச்சனைகள் என்ன, உறக்கமற்ற உன் இரவுகள் என்ன, உன் தலையணையை நினைக்கும் உன் கண்ணீரின் அளவு என்ன, உன் இதய புண்களின் ஆழம் எவ்வளவு என்று அறிந்த தேவன் சொல்லுகிறார். என் பிள்ளையே நீ அழுதது போதும், என் பிள்ளையே நீ அழுதது போதும், என் மகனே என் மகளே நீ கண்ணீர் விட்டது போதும், உன்னை கரை சேர்க்கும் தேவன் கரம் நீட்டி வந்திருக்கிறேன். நான் மறிக்கவில்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கடவுள் மறிச்சிட்டார் என்றபடி நான் தங்கள் தெய்வத்தை அவர்களே குழிதோண்டி புதைத்து விட்டார்கள். ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன் மகனே. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். தற்கொலை ஆவியோடு இருக்கிற சகோதரி கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். தற்கொலை ஆவியோடு இருக்கிற சகோதரி கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. குடும்பத்திலே பிரச்சனைகள், ஐயோ இந்த பிரச்சனைக்கு முடிவில்லையா, என்ன இந்த வாழ்க்கை இருக்குதோ, இந்த வாழ்க்கை நாசமா போச்சே என்று சொல்லி கசந்து கொள்கிற வாழ்க்கையை உன்னுடைய குடும்பம் சுகமாக துடிக்க போகிறது. உன் குடும்பத்தின் சுகமாக துடிக்கும் தேவன் சொல்லுகிறார், உன்னை தொட்டு உன் குடும்பத்தை சுகமாக்கபடி நான் நடுவே வந்திருக்கிறேன் சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வியாதி கொடூரமாய் இருக்கிறது, இந்த வியாதி என்னை பலவீனப்படுத்தி விட்டது, ஐயோ எனக்கு விடுதலை இல்லையா, இந்த சரீர பிராபலத்திலிருந்து விடுதலை இல்லையா சொல்லுகிறாயே. கர்த்தரோனை தொடுகிறார், உயிர் தந்த வல்லமை பாய்ந்து வருகிறது, சரீரத்தின் வியாதி உள்ள இடத்துல கர்த்தரை வல்லமை பாய்ந்து வருகிறது இப்போ. ஹல்லேலூயா. ஒரு கோராஷி மாரா தீர மரோசியலா. உன் சரீரத்தை உயிர்மிச்ச அடைசியும் தேவன் மத்தியில வந்திருக்கிறார். உன்னுடைய சரீரத்தோட வல்லமை பாய்கிறது உயிர்த்தல் வல்லமை. இந்த வேலைதான் வேதனை நீங்கி நீ சுகமா இரு. பிசாசின் உபத்திரவங்கள், அசுத்தாவின் கட்டுகள், மாந்திரீக வேதனை நிமித்தமாய் போராடுகிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு விடுதலையை கட்டிடுகிறார், உனக்கு விடுதலையை கட்டிடுகிறார். யார் என இக்கட்டான நிலைந்து விடுவிக்க கூடும் என்று அழுதது போதும், கர்த்தரை விடுவிக்கிறார், உன் தேவன் ஜீவிக்கிறார். பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு ரகசிய பாவங்களுக்கு விடுதலை பெறாமல் தவிக்கின்ற சகோதரனே கர்த்தரோட பேசுகிறார். God is talking to you right now. இப்போது கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார், உனக்கு இன்று முதல் விடுதலை, இன்று முதல் உனக்கு விடுதலை, உனக்கு விடுதலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Jesus. Hallelujah. ஓரபோஷி கோரதின மரோஷிய. Hallelujah. ஓரி வரத்தன மரோஸ் அவரப. வாழ்க்கையின் அற்றத்திலே காலெடுத்து வச்சேன். அடுத்த அடி பாதாளம், இதுக்கு மேல் என்னால முடியாது. அடுத்த அடி பாதாளம் என்று சொல்லுகின்ற சகோதரனே, அடுத்த அடி நீ அகல பாதாளத்தை எல்லா ஆண்டவர் கரத்தில் வைக்க போகிறாய். உன்னை தாங்கும் கரங்கள் உன்னை தூக்கி சுமக்க வருகிறது. ஹல்லேலூயா. உன்னை தூக்கி சுமக்க வருகிறது. வல்லமை நடுவே பாய்ந்து வந்திருக்கிறது. உன்னை தொட்டு சுகமாக்குகிறார், உன்னை தொட்டு பலப்படுத்துகிறார், உன் பலவீனத்தில் அவட பலம் பரிபூர்ணப்படுகிறது. ராஷி காராதீன மரோசியல். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்று உன்னுடைய விடுதலை நாள், இன்று உன்னுடைய விடுதலை நாள், இன்று உன்னுடைய விடுதலை நாள். இது கர்த்தருடைய உயிர் தெழுந்த திருநாள் மட்டுமல்ல, உனக்கு ஒரு உயிர் மீட்சியின் நன்னாள் இது. உன் சுக வாழ்வு தொழிற்கும் நன்னாள் இது. உன் வாழ்வின் போராட்டங்களை முடிவு காணுகின்ற ஒரு நன்னாள் இது. இயேசுவின் நாமத்தினாலே ராஷி காராதீன மரோசியல். ஹல்லேலூயா. ஒக்குரபோஷியலதன மரோசியல். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை தொட்டுகளை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா சத்துடைய கட்டிலும் உடையிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ப்ரைஸ் பீ டு காட். தேவ பிரசனம் மத்தியில் போய் நான் உணர்கிறேன், கர்த்தருடைய பிரசனம் இங்கே அசைவாடி கொண்டிருப்பே நான் உணர்கிறேன். தேவ பிள்ளையே, இது ஒரு வித்தியாசமான நாள், இது ஒரு விடுதலை நாள். உனக்கு உன் வாழ்வில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு முடிவினை கண்டுவிட்டாய். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுக்க முடியாமல் தவித்தவர்களுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், இதோ நான் உன் வாழ்க்கையில மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. தூக்கம் இல்லாமல் தவிக்கிற ஒரு சிலரோட கர்த்தர் பேசுகிறார். கண்ணை மூடி கனவு கண்டால் பயங்கரம், கண்ணை மூடினால் நித்திரை வருவதில்லை, இதனால் நான் அவஸ்தைப்படுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு விடுதல் இன்னைக்கு. ஹல்லேலூயா. டுடே யூ காட் தி ரிலீஃப். இன்றைக்கு உனக்கு விடுதல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து பாரப்பட்டிருக்கிற பெற்றோரை கத்தவங்களோடு பேசுகிறார். நான் உங்களுக்கு மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நான் தகப்பனாய் இருக்கிறேன். ஒரு தாய் தேற்று போல தேற்றுகிற போது உன்னையும் தேற்றுவேன், உன் பிள்ளையும் தேற்றுவேன். ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய கரம் உங்களை அணைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளை தேவனுடைய வல்லமை கிரியை நான் பார்க்கிறேன். விசுவாசிகள், விசுவாசால் தேவ மகிமையை காண்பீர்கள், விசுவாசால் தேவ மகிமையை காண்பீர்கள், விசுவாசால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஹாலேலூயா, பிரைஸ் பீ டு காட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நானுமே ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனே, நானுமே ஸ்தோத்தரிக்கிறேன். தடம் புரண்டு போனவர்களை மறுபடியுமாய் ஆண்டவரை கரை சேர்க்கும் தேவன் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரை கலங்கி பொங்கி வழியும் கண்களை உடையவர்களுக்கு கலங்கரை விளக்கமாகி கரை சேர்க்கும் தெய்வம் நீரையா, உமை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையுடைய சமூகம் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த சாரதன் ஆரம்பத்திலே நீர் டேக் ஓவர் பண்ணதுக்காக நன்றி ராஜா. நீர் பேச போகிறாள் கேட்க போறோம். உமக்கே துதிகரமாய் நான் செலுத்துகிறேன். காணுகின்ற கண்களை, கேட்கின்ற செவிகளை, கீழ்ப்படிந்து உணர்கின்ற இருதயத்தை எங்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமுண்டாதாக. தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இறங்கி இருப்பதை நான் உணர்கிறேன். எனவே இந்த நாளிலே நாம் விசுவாசோட ஜெப வழியிலே கர்த்தர் பலரோட பேசியிருக்கிறார். நீங்கள் விசுவாசம் அதை பெற்றுக் கொண்டீர்கள். ஆமென். விசுவாசத்தால் அதை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொண்டீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் கொடுக்க போகிற செய்தி, நம்முடைய மீட்பு உயிரோடு இருக்கிறார். ஆமென். நம்முடைய மீட்பு உயிரோடு எழுந்தார் என்பதல்ல, நம்முடைய மீட்பு உயிரோடு இருந்தார் என்பதும் அல்ல, நம்முடைய மீட்பு உயிரோடே இருக்கிறார். அந்நிய கண்களில் நம்முடைய கண்கள் அவரை காணும். ஆமென். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் தான் கடைசி சந்ததி. உலகத்தில் திரை இழுக்கப்படுக்குன்பா இருக்கின்ற கடைசி காட்சி நம்முடைய காட்சி. நான் விசுவாசிக்கிறேன். 95 முதற்கொண்டு நான் அதிகமாக ஆழ்ந்து தியானித்து பிரசங்கித்து வருகின்ற ஒரு தலைப்பு இயேசுவின் வருகை. ஆனால் இந்த முறை நான் அதை குறித்து இங்கேயும் பேசவில்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? காலத்தினுடைய அடையாளங்களை பார்க்கிற போது கர்த்தர் வாசப்படியிலே கதவை தட்டுகிறார் தெரிகிறது. ஆமென். இப்போது அவருக்கு நீங்கள் வாசலை திறந்தால் அந்திகிறிஸ்து காலத்தில் வேதனைப்படாமல் இருக்க வழிகள் உண்டு. ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். எனவே இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சோதரம் நம்முடைய மீட்பு உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த மீட்பு நம்முடைய கண்களாலே நாம் பார்ப்போம். ஆமேன். என்றால் அவர் வருகின்ற போது எடுத்துக் கொள்ளப்படுகிற சந்ததி நீங்களும் நானும் தான். ஆமேன். கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படி வருகிறார். கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஆமேன். இன்றைக்கு நான் கொண்டு வருகிற செய்தி த ஈஸ்டர் அக்ராஸ்டிக்ஸ். ஆங்கிலத்திலே அக்ராஸ்டிக்ஸ் என்று சொன்னால் தமிழிலே இலக்கணத்திலே பந்தம் என்று சொல்வார்கள். பல விதமான பந்தங்கள் உண்டு. நீங்கள் இலக்கணத்தை படிச்சா உங்களுக்கு தெரியும். அதுல ஒன்று, எழுத்துக்கள் ஒரே வரிசையிலே வரும். அந்த எழுத்துக்களை கூட்டினால் ஒரு அர்த்தம் வரும். ஆமென். கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த முதல் எழுத்துக்கள் எல்லாம் நீங்கள் கூட்டினீர்கள் என்று சொன்னால் அது அர்த்தத்தை கொடுக்கும். ஆங்கிலத்தில் அக்ராஸ்டிக்ஸ் என்று பெயர். நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த செய்தி உங்களுக்கு திரையில வரப்போகிறது என்றால் பிள்ளைகளும் மற்ற மொழிக்காரர்கள் அவ்வளவு ஃபாலோ பண்ணும்படியாக. எனவே ஸ்கிரீன்ல பாயிண்ட் பை பாயிண்டா அனிமேட் பண்ணிக்கொண்டே வரப்போகிறோம். ஆனால் செய்தியை நான் தமிழில் தான் கொடுக்க போகிறேன். கர்த்தர் சோதரம். எனவே நீங்கள் பாருங்கள், பார்த்து நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளலாம். என்னுடைய வழக்கத்தின்படி கடைசி நேரம் வரைக்கும் நான் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். எனவே டேட்டாவை கொடுத்த பிறகு நான் சிலவற்றை மாற்றி இருக்கிறேன். எனவே அவைகளை மாத்திரம் நீங்கள் உங்களுடைய அதுல ஸ்கிரீனில் எடுக்காமல் எங்கே சொல்லுகிறீர்களோ அதை நீங்கள் உங்களுடைய குறிப்பேட்டிலே நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயிரோடு எழுந்ததினாலே, இந்த நிகழ்வினாலே எனக்கு அடைகின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? ஆண்டவர் உயிரோடு எழுந்தபடியினாலே அதற்கு என்ன அர்த்தத்தை நான் அடைகிறேன்? எனக்கு என்ன அதனாலே ஆசீர்வாதம் வருகிறது என்ற கேள்வி நம்ம எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கும். 1948 2nd World War முடிந்து இளைய ஜெர்மனி யுத்தங்களின் இடிபாடுகளிலிருந்து மேலே வர முயன்று கொண்டிருக்கிறது. அன்று நமக்கு இருந்த சான்சலருடைய பேர் கான்ராட் அடினவ், மாபெரும் புத்திசாலி, மிகப்பெரிய படிப்பாளி, தலை சிறந்த ஒரு தேசிய தலைவர். அவர் இந்த தேசத்தை எப்படியாவது இந்த இடர்பாடுகளிலிருந்து மேலே கொண்டு வர வேண்டுமே என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே அவரை சந்திக்க அமெரிக்காவிலிருந்து ஒரு இளைஞர் வந்தார். அவர் பேர் பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாம் கான்ராட் அடினோவை சந்திக்கும்படி அவருடைய அறைக்குள்ளே வருகிறார். கான்ராட் அடினோ தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு, வெல்கம் பில்லி கிரஹாம், டேக் யுவர் சீட், உட்காருங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவரை பார்த்து கேட்டார், டு யூ, முதல்ல சொன்னார் ஹாப்பி ஈஸ்டர், அந்த ஈஸ்டர் திருநாள், ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லிவிட்டு, டு யூ ரியலி பிலீவ் தட் ஜீசஸ் ரோஸ் ஃப்ரம் த டெட், மரணத்திலிருந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். பில்லி கிராமுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவர் சொன்னார், தட்ஸ் வை ஐ ஆம் அன் எவாஞ்சலிஸ்ட், அதற்காக தான் நான் ஒரு சுவிசேஷகனாக நான் இருக்கிறேன், இயேசு உயிரோடு இருந்தபடியால் தான் என்று சொன்னார். அவர் தன்னுடைய இருக்கை பின்புறமாக தள்ளினார், எழுந்தார். கான்ராட் அடினோ சில அடிகள் நடந்து ஜன்னல் அருகே போய் நிற்கிறார். ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறார். அங்கே ஒரு சுடுகாடு தெரிகிறது. ஜெர்மனி அல்ல, உலக போரினால் அழிக்கப்பட்டு பாழடைந்த கட்டிடங்களும் தகர்க்கப்பட்ட பாலங்களும் இன்னமும் கூட பிணவாடை வீசுகின்ற தேசமும் அவருடைய கண்ணிலே வருகிறது. அவர் திரும்பி பார்த்து சொன்னார், நல்லா எழுதி வச்சுங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐ கோட், அவுட்சைட் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தேர் இஸ் நோ ஹோப் லெஃப்ட் ஃபார் திஸ் கண்ட்ரி, அன்கோட். அவுட்சைட் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தேர் இஸ் நோ ஹோப் லெஃப்ட் ஃபார் ஜெர்மனி. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு புறம்பாக ஜெர்மன் தேசத்துக்கு விமர்சனமே இல்லை என்று சொல்லிவிட்டார். சொன்ன ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர், தலை சிறந்த கிறிஸ்தவ ஊழியக்காரருக்கு போதகம் பண்ணுகிறார் இந்த தேசத்தின் தலை சிறந்த அரசியல் தலைவர். துக்கம் வெட்கம், அதை ஜெர்மனி மறந்து போய்விட்டது. இடிபாடுகளிலிருந்து எழும்பு நின்ற ஜெர்மனியே, நீ எப்படி எழும்பினாய் தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உனக்குள்ளே பாய்ந்தது. ஆங்கிலேயர்களுக்கு தேசத்தை வந்து ஆளுகின்ற போது அவர்கள் எங்களை அடிமைகளாக்கினார்கள். போர்ச்சுகீசியர்கள் தேசத்தில் படை கொண்டு வந்தபோது நாங்கள் அவர்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம். பிரெஞ்சு தேசத்து ராணுவம் எங்கள் தேசத்தில் இறங்கின போது பிரெஞ்சு அரசாங்கமும் எங்களை ஆண்டது. டச்சும் எங்களை விட்டு வைக்கவில்லை. ஐரோப்பாவிலே நல்லவங்க சொல்லுவாங்க, அவர்கள் கூட எங்களை அடிமை கொண்டார்கள். ஆனால் ஜெர்மன் தேசமே, நீ எங்கள் தேசத்திற்கு வந்தது ஆட்டு தோலை காட்டி நாட்டை பிடிக்க அல்ல, நீ வந்தது உன்னுடைய பணத்தை வீசி தேசத்தை விளைவாங்க அல்ல, இந்த வேதத்தை சுமந்து வந்தாயே, இந்த வேதத்தை நீ சுமந்து வந்தாயே, இந்த வேதத்தை படிப்பதற்கு எனக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுத்த மார்ட்டின் லூத்தரின் தேசமே, இந்த வேதத்தை ஒரு பொதுஜன புத்தகமாய் மாற்றின மாபெரும் அச்சியந்திரத்தை கண்டுபிடித்த ஜான் குட்டன்பர்கின் தேசமே. சொல்ல போனா ஜான் குட்டன்பர்க் வாழ்நாளுக்கு இதுதான் பிரிண்ட் பண்ணார், வேற எதையுமே பிரிண்ட் பண்ணல. அவர் அதன் பிறகு அதை பிரிசா வித்துட்டார், வித்துட்டு போயிட்டார். அவர் பிரிண்ட் பண்ணது முழுக்க பைபிள் தான் என்று சொல்லி லண்டன் மியூசியத்திலே நான் அறிந்து கொண்டேன். அவருடைய தேசம் இந்த ஜெர்மன் தேசம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வில்லியம் கேரி எங்கள் தேசத்திற்கு வந்து 42 இந்திய மொழிகளை படித்து 38 மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்க்கிற போது தமிழில் அவர் மொழிபெயர்க்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏற்கனவே ஒரு ஜெர்மன்கார மொழிபெயர்த்துட்டு, அவன் பெயர் பர்தலமேயு சிகன்பால்க். முதல் முதலாக ஆசியாவிலே வந்த வேதங்களில் ஒன்று என்று சொல்வாங்க தமிழ் வேதம். ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இது. ஆமென். இப்படிப்பட்ட மூன்று தலை சிறந்த ஜெர்மன் மக்களை உருவாக்கின தேசமே, இன்றும் கூட சிங்க கர்ஜனையாலே உலகத்தை அசைத்து வருகின்ற ரைனார்ட் பங்கேயின் தேசமே, உன் இயேசுவை எப்போது இழந்து போனாய்? உன் இயேசு எங்கே போனா? இயேசுவை என்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்து நீ அறிமுகப்படுத்தினாயே, அங்கேயும் விட்டுட்டு வந்துட்டடி. அதனாலதான் நான் சொல்றது, யாரா ஜெர்மன்காரங்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வன் கேம்ஸ் சுருக்கு என்று கேட்பார்கள். நான் சொல்ல வாஸ் மகன் செய்யறது பதில் தெரியுமா? நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க விட்டுட்டு வந்த இயேசுவை திரும்பி கூட்டம் கூட்ட விட்டுட்டு போக போயிருக்கோம்.
தேவனுடைய பிள்ளைகள் நாம போய் சொல்றது அகதி அல்ல. தேவனுடைய பிள்ளை, we are not foreigners, we are not outsiders. We have brought Jesus to this nation. நீங்களும் நானும் யார் தெரியுமா? இந்த தேசத்தின் உப்புகள், இந்த தேசத்தின் வெளிச்சம். ஒரு காலத்தில் பிரகாசமாய் இந்த தேசம் இந்த இருண்டு கிடக்கிறது. சபைக்கு போற தொகை 2% இருக்கிறது. எத்தனையோ சபைகள் இன்றைக்கு காலியாய் கிடக்கின்றன. கடவுள் இறந்தான் கொள்கையை பிரெட்ரிக் நிச்சயம் இந்த தேசத்தில் தான் எழுதான் துணிகரத்தோட கூட. இந்த ஆலயங்கள் எல்லாம் தேவனுடைய மன்சோரியம், அவைகள் எல்லாம் நினைவு கூடங்கள் என்றும் ஆலயத்தில் வாசிக்கப்பட்ட ரெக்யூம் என்று சொல்லுகின்ற அந்த பியானோடைய இசை எல்லாம் இறந்தவருக்காய் பாடப்படுகின்ற பாடல் என்றும் அவன் எழுதினான். கடைசியில் 13 பைத்தியம் பிடிச்சே செத்துக்கிட்டான். கடைசி 13 பைத்தியம் பிடித்தான. அந்த நாட்களில் அவனுடைய தாய் அவன் பக்கத்துக்கும் பைபிள் வாசன் வண்டையிலேயே நுழையிலையா? அவன் சித்தர் பைபிள் கொண்டா 40 பைத்தியம் பிடிச்சதுன்னா 53 செத்தான். 13 பைத்தியம் பிடித்தது. ஜெர்மன் தேசமே உன் இயேசு எங்கே? அந்த இயேசு அறிமுகப்படுத்த ஒன்னையும் கத்தழைச்சிருக்காரு. அதனால நாம் வருவது வாரந்தோறும் வந்து இங்கே ஆசனத்திலே அமர்ந்து விட்டு நாம் போஜனத்தை பற்றி சொல்வதற்காக அல்ல. குழுமையானதை புசியுங்கள், தவறில்லை. மதுரமானதை குடியுங்கள், தவறில்லை. மீதியானது என்ன செய்கிறீர்கள்? குழுமையானதை புசித்தோம் நல்லது, மதுரமானதை குடித்தோம் நல்லது, ஆனால் மீதியானது ஒன்றுமில்லாத அனுப்பி வைத்தீர்களா? அனுப்பி வைத்தீர்களா? 5 ஒரு பிள்ளை கையிலே வச்சிருக்கான். இயேசு கையில கொடுத்தா 5000 புருஷர் மாத்திரம் என்றால் 25000 பேர் சாப்பிட்டிருக்காங்க. 10000 பெண்களும் பிள்ளைகளும் சேர்த்து அவ்வளவு பேரும் சேர்த்தோட 12 கூடை இருந்தது. அது கொட்டப்படவில்லை, அது கொடுக்கப்பட்டது, அது விநியோகிக்கப்பட்டது, விற்கப்படவில்லை. என கருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஈஸ்டர் செய்தியில முதலாவது காரியத்தை சொல்லுவது என்ன தெரியுமா? நீங்கள் ஏன் சோசி வரீங்க தெரியுமா? மற்றவர்களை கர்த்தர் காண்பிக்கும்படி, ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு இந்த நன்மை கொடுக்கும்படியாய். இன்னும் ரட்சிக்கப்படாமல் பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார், கொடுப்பார் இல்லையே? இன்றைக்கு அவள் வீதிகளில் விழுந்து கிடக்கிறார்கள், அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கும்படியாய், அவள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை காண்பிக்கும்படியாய், அவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை காட்டும்படியா நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கோமே. ஹல்லேலூயா. இந்த மாலை வேலையில கர்த்தர் பேசுதுதான் தேவனுடைய இறுதியை. நான் உங்களோட கூட பேசுறேன். இன்னும் நான் டாபிக்கே வரல, நான் ப்ரிப்பேர் பண்ணது வேற. இங்க தன்னு டாபிக்கே வரவில்லை. தேவனுடைய பிள்ளையை நான் தேவனுடைய இறுதியை உன்னோட பேசுகிறேன். நான் ஒன்று சொல்ல சேலஞ்ச் பண்ணி, தமிழர்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவது மாத்திரமல்ல, ஜெர்மன் மக்களை, பன்னாட்டு மக்களை கர்த்தர் கொண்டு வரும்படியே நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமே. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமுண்டாகல. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பல மொழிகளை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஜெர்மன், பிரெஞ்சு என்று பல்வேறு மொழிகளை படிக்கின்ற பிள்ளைகளே, ஐ சேலஞ்ச் யூ யங் பீப்பிள். நான் 13 ரட்சிக்கப்பட்டேன். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது பிரேயர் மீட்டிங் மாதிரி நடக்கும். நான் கல்லூரியிலே, நான் யூனிவர்சிட்டில ப்ரொஃபஸரா இந்த நாட்களில் என்னுடைய ரூம்ல ஜெபம் நடந்திருக்கு. எல்லா இடத்திலும் ஆத்துமகளுடைய, எல்லா இடத்திலும் நீங்கள் ஆத்துமகளை சந்திக்க முடியும். யூனிவர்சிட்டிஸ் ஆர் யுவர் எவாஞ்சலிக்கல் சென்டர்ஸ். உங்கள் பள்ளிக்கூடங்கள் தேவனுடைய பாசறைகள். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய முடியும், நீங்கள் செய்ய முடியும். உங்களோட இயேசு இருக்கிறார், உலகத்திற்கு வல்ல உங்களோடு இருக்கா. கர்த்தருடைய வருகை வரப்போகிறதே. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறுங்கையனாக கண்டுகொள்ளாமல் என்று பாடினால் போதாது, கரம் நிறைய ஆத்துமாக்களை பிடித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயாமே. இதுதான் சேலஞ்ச், இதுதான் இந்த மாலையினுடைய சேலஞ்ச். இயேசு உயிரோடு இருந்தா நல்லது, எதற்கு? எனக்கு மட்டுமா? எனக்கு மட்டுமா? நாம் அனைவருக்காகவும் இயேசு உயிரோடு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமுண்டாகாமே. எனவே இந்த நாளிலேயும் இந்த செய்தியிலே நான் 6 குறிப்புகளை கொண்டு வர போகிறேன். நாம் நேரத்தை பொறுத்து நாம் பார்ப்போம். ஒருவேளை கர்த்தர் நம்மை திசை திருப்பினா கவலைப்படாதீங்க, தேவன் கனுப்புகிற திசை சரியான திசையா இருக்கும். ஏன்னா உங்களுக்காக நான் எடுத்த செமினார் டாபிக் வரை, இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வரை, இங்க வந்து கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எப்படி இருந்தாலும் கர்த்தர் செய்யறது தடைப்படாது. ஆமே. தேவன் செய்ய போறார், நமக்கு அவர் செஞ்சா போதும். ஏன்னா அவருடைய சேச்சு, அவருடைய பிள்ளைகள், அவருடைய மந்தை, அவங்களுக்கு என்ன அவருக்கு தான் அதை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டு. ஆமே. சரி, ஈஸ்டர் அக்ராஸ்டிக்ஸ் என்று சொல்லுகின்ற போது இயேசு உயிரோடு எழுந்தாரே, இந்த ஈஸ்டர் வழங்கும் இணையற்ற செய்தி என்ன? ஈஸ்டர் வழங்கும் இணையற்ற செய்தி என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது செய்தி என்னவென்றால், முதலாவது செய்தி என்ன? The eternal truth of his, அடுத்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாங்க. முதலாவது செய்தி, இட்டர்னல் ரீப்ளேசிங் டெம்போரல். டெம்போரல் என்று சொன்னால் தற்காலிகமானது அல்லது காலத்திற்கு உட்பட்டது. மனிதன் காலத்திற்கு உட்பட்டவன், கடவுள் காலத்தை கடந்தவன். இன்னைக்கு பாருங்க, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கர்த்தர் இருக்காரா இல்லையா? இருக்காரு. ஆனா நம்ம வியாதிப்பட்டவர் வியாதிப்படுறாரா? இல்ல. நம்ம செத்தா அவர் சாகிறாரா? இல்ல. ஏன்? அவர் நமக்குள்ளே உள்ளவர், ஆனால் நம்முடைய வளர் சிதை மாற்றங்களை கடந்து நிற்கிறபடி அவர் பேர் என்ன? கடவுள். இறைவன் என்றால் எல்லா இடங்களும் நீக்கவர நிறைந்து நிற்பவன். ஆனால் நம்முடைய வளர்ச்சிதை மாற்றங்களையும் காலத்தையும் கடந்து நிற்கிறபடியால் அவருக்கு பேரு கட உள்ளவர் தான். ஆனால் அதை கடந்து வாழ்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபோது நடந்த முதல் சம்பவம் என்னவென்றால் நித்தியம் அனித்தியத்தை மேற்கொண்டது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை இது ஒரு அஞ்சு நாள் கூத்து. பிறக்கிறோம், வாழ்கிறோம், ருசிக்கிறோம், ரசிக்கிறோம், கடைசியில் மறிக்கிறோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம். மண்ணுக்கு மண்ணாகும், சாம்பலுக்கு சாம்பலாகும் என்று கடைசியே புதைக்கப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளை அதுவல்ல வாழ்க்கை. இயேசு ஒன்றை நிரூபித்தார். என்னவென்றால் மனுஷன் செத்தால் கல்லறை என்பது உன்னுடைய கடைசி கல்லல்ல, கல்ல என்பது உன்னுடைய கடைசி இடமல்ல, கல்லறை என்பது நீ போய் சேரும் இடமல்ல, நீ போய் சேரும் இடத்தினுடைய ஆரம்பம். ஆமே. நாம் போய் சேர வேண்டிய இடத்தின் ஆரம்பம் கல்லறையை காணப்படுகிறது என்றால் கல்லறையிலே வாழ்க்கை முடிவடைவதில்லை, அங்கே ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை. நான் இலங்கைக்கு போயிருந்த போது கண்டிக்கு போயிருந்தேன். அப்ப ஒரு கோயில் எனக்கு காட்டிச்சனால் பாஸ்டர் இங்கேதான் புத்தருடைய பல்லை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். உண்மையிலேயே பிரமாதமான ஒரு காரியம். ஏனென்றால் நான் எருசலேமுக்கு போயிருக்கிறேன், இயேசுடைய கல்லறைக்குள்ள போன தலைமுடி கூட இல்லையே. பரவாயில்ல, இங்க பல்லாத இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தெய்வம் இருந்தாலும் அடையாளம் இல்ல அந்த கல்லறைக்குள்ள. கல்லறைக்குள்ள போய் பார்க்கலாம் நீங்க. அந்த கல்லறை இருந்தால் அடையாளம் இல்லவே இல்லை. ஏனென்றால் அவருடைய தலைமுடி முதற்கொண்டு எல்லாமே உயிரோடு எழுந்துருச்சு. ஆமே. என் கர்த்தர் விட்டு சென்றது அவர் போத்தி இருந்த அந்த போர்வதான் விட்டு சென்ற அந்த எதையுமே அவர் விட்டு செல்ல அவருடைய சரீரம் அப்படியே போயிடுச்சு. பரிசுத்தமான சரீரம். ஏனென்றால் அவருடைய சரீரத்துக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசம், இது அநித்தியமான சரீரம், அது நித்தியமான சரீரம். ஆமே. இயேசுடைய சரீரம் நித்தியமானது. பிள்ளைகளை போல மாம்சத்தை ரத்தம் உடையவர்களா ஆனாலும் கூட அந்த சரீரம் உயிரோடு எழுந்தது. பாருங்க, அவர் வந்து சொல்றாரு, தோமாவே என்ன நீ தொட்டுப்பாரு, நீ இல்ல இந்த ஃபிஷர்ட்ட நீங்க வாங்க வந்து எனக்கு தொட்டு பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆவிக்கு சதையும் எலும்பும் இருக்குமான்னு கேட்டார். ஆனா உண்மையிலேயே நம்ம என்ன சொல்லணும், ரத்தம் இருக்குமானு கேட்டோம். ஏன் சொல்லல இயேசு? உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்திலே எலும்பு இருந்தது, மாம்சம் இருந்தது, ஆனால் ரத்தம் இல்லை. என்றால் கடைசி சுற்று ரத்தம் உனக்கா எனக்கா சிந்தப்பட்டுருச்சு. எதை சிந்தும்படி இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதை அவர் சிந்தி முடித்து விட்டு இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த கடைசி சுற்றத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கடைசி நாள் வரைக்கும் அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நித்தியம் அநித்தியத்தை மேற்கொண்டது என்று பார்க்க வாசிகள் 1 கொரிந்தியர் 15:42-50 வாசிங்க.
மரித்தோரில் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனிதனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது.
ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது.
அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பது,
அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, எலியாவும் ஏனோவும் திரும்ப வந்து மரிப்பார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர்கள் இந்த பூமிக்குரிய சர்வத்தோடு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் மரணத்தை காணாமல். ஆனா அவங்க திரும்பி வந்து மறிக்க வேண்டும். எனவே கடைசி நாட்டில் வருகிற அந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள் ஏனுக்கும் எலியா என்பதை எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாயத்திற்படி எல்லாரும் நியமிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இது எல்லாருக்கும் அது நிகழும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இட்டர்னல் ரீப்ளேசிங் டெம்போரல் அல்லது நித்திய மனுஷத்தை மேற்கொண்டது என்பதற்கு பொருள் என்னவென்றால், எல்லாரும் மறிக்கிறாங்க, மறிச்சு முடிஞ்சு போறாங்க. இயேசு கிறிஸ்து மறித்தது உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் லாசரு கல்லறைக்குள்ளேயும் போனேன், இயேசுவின் கல்லறைக்குள்ளேயும் போனேன், லாசர் கல்லறைக்குள்ள போறதுக்கு 2 ஷேக்கல் காசு கொடுக்கணும். ஏன்னா அது முஸ்லீமுடைய கருத்தல் இருக்கு, ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கு சொந்தமா இந்த கல்லறைக்கு, அது ஆத்தென்டிக் ஹிஸ்டாரிக்கலி. அப்ப யாருமே என்னோட வந்த உள்ள போல நான் சொன்ன, நானும் உள்ள போய் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி உள்ள இறங்கிட்டேன். அது பாடமா இறங்கி கொண்டே போகிறது. ஒரு சின்ன விளக்கு வச்சிருக்காங்க, ஒரு போர்டு போட்டிருக்காங்க உள்ள, என்னை விசுவாசிகள் மறிக்க மாட்டான், மறித்தாலும் பிழைப்பான். நான் உண்மையோ அந்த போர்டை பார்க்கறதா நான் கீழே இறங்கினேன். உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, லாசூர் இல்ல அதுல. ஆனா உள்ளே இறங்கி பார்த்தபோது என் உள்ளத்தில் வந்த ஒரு காரியம், என்னை விசுவாசிகள் மறித்தாலும் பிழைப்பான். இயேசுடைய கல்லறைக்குள்ள நீங்க போனீங்கன்னா கல்லறைக்கு வெளியே கதவு இருக்கு, அந்த கதவுல வாசகம் இருக்கிறது, அவர் இங்கே இல்லை. இன்னைக்கு நான் பாஸ்டர் செபஸ்டி வீட்டுக்கு வரேன், வெளியே பார்த்தா பாஸ்டர் செபஸ்டி இங்கே இல்லை. இந்த பழைய சிஸ்டம் இப்ப அது இல்ல பாஸ்டர், வெளியே இன் அவுட்னு வச்சிருப்பாங்க, பேரை போட்டுட்டு அவுட்னு சொன்னா அவங்க இல்ல வெளியே போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா இயேசுடைய கல்லறைக்குள்ள எல்லாரும் போறதுக்கான அவுட்னு போட்ட அப்படின்னால இப்போ யாரே நம்ம பார்க்க போறோம், அவர் உள்ள இருந்தாலும் போய் பார்க்க போவீங்க, அவர் உள்ள இல்லாதனால நம்ம என்ன பார்க்க, நான் உள்ள போயிருக்க எவனோ வீடியோ எடுக்கிறதுக்காக கதை அடைச்சிட்டான். கல்லறைக்குள்ள நாங்க மாட்டிக்கிட்டோம், ஒரு 3 பேர் 2 பேர் தெரியல 3 பேர். ஆனா ஒரு பெரிய ஒரு குதூகலம். அப்ப அந்த இடத்துல நாங்கள் பாடினோம், He lives, He lives, that Jesus lives today. He walks with me and talks with me along life's narrow way. He lives, He lives, salvation to impart. You ask me how, I know He lives. He lives in my heart. எல்லா சந்தோஷம் கரங்களை தட்டி பாடும் என்றால், எங்க இயேசு கல்லறைக்குள்ள இல்லாதனால எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எங்களுக்குள்ள இயேசு இருக்கார். கல்லறைக்குள்ள இருந்தா எங்களுக்குள்ள வந்திருக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவது. முதலாவது குறிப்பு, ஹோப் ஃபார் மேன், மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. என்னன்னா, கல்லறை என்பது என்னுடைய முடிவல்ல, அது இன்னொரு என்னுடைய நிஜ வாழ்க்கை. நான் இப்பதான நிழல் வாழ்க்கை, இப்ப வாழ்ற நம்ம நிழல் வாழ்க்கை, ஆனால் நிஜ வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதனுடைய ஆரம்பம் எங்க என்றால் கல்லறை. நித்தியத்தின் ஆரம்பம் கல்லறை. கல்லறை என்பது திரை, அதன் வழியே கடந்து நம்ம நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. என்றபடி நான் இயேசு ஒன்றை ப்ரூவ் பண்ணாரு, மரணம் என்பது நம்முடைய முடிவல்ல, அநித்தியத்தை நித்தியம் மேற்கொண்டது எங்க, ஈஸ்டர் திருநாள் என்று. ஆமென். முதலாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, ஆல்மைட்டி டிஃபீட்டிங் தி அட்வர்சரி. சர்வ வல்லவர் சாத்தானை மேற்கொண்டார். சர்வ வல்ல, கொஞ்சம் எழுத்துக்கள் பெருசா சின்னதா போயிடுச்சு இல்ல, அதுக்கு மேல ஒன்னு பண்ண முடியும், பரவாயில்ல. பின்னாடி இருக்கணும், இந்த எழுத்து தெரியுதா? சரி, தெரியறவங்களுக்கு எழுதிய கொள்ளுங்கள், நான் சின்ன ரொம்ப சின்னதா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. Almighty defeating the adversary endu sonnal sarva vallavar satanai merkondar. Amen. Sarva vallavar satanai merkondi paar ulaga muluka paartha bodu kadavulukku bayapadra kuda pisasukku bayapadrom. German theriyuma ungalku 60% makkal innum astrology paakranga. 60% German makkal kairege sastrathiyo alladhu Chinese astrology edho ondraval paarta nambugirargal. ஆஸ்திரேலியா இன்னும் மோசமா, 70% மேலான மக்கள் அவர்கள் இப்படிப்பட்ட மாந்திரியங்களை பல, அது மட்டும் கல்லறைக்கு போறவங்க அரசியல்வாதிகள் காணோம். எங்க ஆஸ்திரேலியா கல்லறையில போய் ஆவிகள் மூலமா பலத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று கல்லறை தோட்டத்துக்கு போற அரசியல்வாதி கூட காணோம் இங்க ஆஸ்திரிய தேசத்திலே. இவ்வளவு தூரம் அட்வான்ஸ்ட் கண்ட்ரி என்று சொல்லுகிறோம், விஞ்ஞானத்தில் முன்னேறி விட்டோம். மனிதர் இப்போது பறவை போல வானத்திலே பறக்க கற்றுக்கொண்டு விட்டான், மீனை போல தண்ணீரில் நீஞ்ச கற்றுக்கொண்டான், ஆனா மனுஷனை போல பூமியில வாழ கத்துக்கல. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதன் விளைவு இன்றைக்கு அவன் பயப்பட வேண்டிய தெய்வத்துக்கு பயப்படாமல் பயப்பட வேண்டாம் பிசாசுக்கெல்லாம் பயந்து கொண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறான். அஸ்ட்ராலஜிஸ் அக்கல்டிசம் இது மேலாம் ஒரு நம்பிக்கை பயம். 2012 உலகம் முடிஞ்சிடும் ஏன் விசுவாசிக்கிறாங்க தெரியுமா? ஹாலிவுட் பைபிள் சொன்னதுனால இல்ல, பைபிள் 2012 சொல்லல, உலகம் முடியும். 2012 மாயா கல்ச்சர் சொல்லிடுச்சான். மாயா கல்ச்சர் சொன்னபடினாலே அது 2012 ஒரு சினிமா வந்துச்சு. இன்றைக்கு சத்தியத்தை விசுவாசிக்காம சினிமாவையும் மாயா கல்ட்டையும் விசுவாசத்தை கொண்டு, ஐயோ 2012 பூமி முடிஞ்சிருமே பயந்துகிட்டு இருக்கோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசுக்கு பயந்து 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 மனுஷன் வாழ்றான். எனக்கு ஃப்ரெண்ட் உண்டு, டெரி ஜோன்ஸ் அவருடைய பேர். இந்த மனுஷன் இவர் ஹைட்டி என்ற இடத்திலே ஊழியம் செய்துட்டு வந்தார். அமெரிக்கன், அவர் பில்லிகிராம் முடியாத ஆர்கனைசேஷன் சேர்ந்தவர். அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அந்த ஹைட்டியிலே அவர் சொல்லுகிறார், அந்த 100 ஆண்டுக்கு அந்த தேசத்தை பிசாசுக்கு எழுதி வச்சிருக்காங்க. அதான் இவ்வளவு வேதனை அந்த தேசத்துல. பன்றிகளுடைய ரத்தத்தை பலியிட்டு பிசாசோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறதாம் அந்த தேசம். என்னவென்றால் இந்த தேசம் பிசாசுக்கு அடிமை. அப்படியாவது எங்களை ஆசீர்வதிப்பா. பிசாஸ் சொல்றாரு, தேசம் முழுக்க பஞ்சமும் பட்டினியும் வேதனையும் வியாதிகளும் ஒரு விதமான முன்னேற்றமற்ற நிலைமையும் நாகரிகமற்ற நிலைமையும் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இயற்கை சேதம் சர்வசாத வருஷ வருஷம் பூகம்பமோ அல்லது புயலோ அல்லது கடல் காற்றோ வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நிலைமை, அவருடைய நிலைமை. அப்ப இவர் சொன்னார், ஒரு நாள் 20 கிலோமீட்டர் கடந்து மலைக்கு மேல ஏறணுமா, அங்க வச டிரான்ஸ்போர்ட்டே இல்லை. உள்ள போய் பார்த்தா எல்லாம் படிக்காத பாமர மக்கள், சாதாரணமான மக்கள், கொஞ்சம் பேர் உட்கார்ந்து கையடிச்சு அவர்கள் இருக்காரா. அப்ப அங்க போன கேட்டாராம், ஹோலி ஸ்பிரிட் என்றால் என்ன? யாருக்கும் தெரியல. அப்ப என்னது ஹோலி ஸ்பிரிட் ஒரு பேரை வச்சேன்னு கேட்டான். அதுக்கு அவங்க சொன்ன பதில் அவருக்கு தூக்கி வாரி போட்டு அவங்க சொன்னாங்களாம், ஹோலி ஸ்பிரிட்னா எங்களுக்கு தெரியாது, ஆனா ஈவில் ஸ்பிரிட் நல்லாவே தெரியும். இந்த நாடு முழுவதுமாக ஈவில் ஸ்பிரிட்டுக்கு அடிமையாக்கப்பட்டபடினாலே நாங்கள் 100 ஆண்டுக்கு இந்த தேசத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்த போதிலும் எங்களுக்கு சுபிட்சம் இல்லை. கண்ணீரும் கவலையும் வேதனையும் வியாதியும் பில்லிசூனிய கட்டுகளும் மாந்திரிகளும் வந்து எங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப ஈவில் ஸ்பிரிட்டுக்கு நம்ம அடிபணிஞ்சா எங்களுக்கு நன்மை கிடைக்காது தெரிஞ்சபடினாலே ஈவிலுக்கு ஆப்போசிட் ஹோலி, கெட்டாவிக்கு எதிர்வரம் எதிர்பரம் பரிசுத்தம் என்றபடியா ஹோலி ஸ்பிரிட் போட்டோம். மத்தபடி எங்களுக்கு பைபிள் என்ன படிக்க தெரியணும். இவர் உட்கார வச்சு பைபிள் வந்து டீச் பண்ணி ஒரு 1 மந்த் டீச் பண்ணாராம். பண்ணிட்டு இவர் போயிட்டார். அப்ப சத்தியத்தை கற்று போயிட்டார். ஒரு வருஷம் கழிச்சு நான் போனேன் அதே சபைக்கு, 1-2 வருஷம் கழிச்சு. அவனும் பைபிள மனப்பாடமா சொல்றான் வசனங்கள் டக்கு டக்கு டக்கு. ஏனென்றால் அவ்வளவு தூரம் பிசாசுல உபத்திரப்பட்டவர்கள் இன்றைக்கு வெயிலில் நனைஞ்சவனுக்கு தான் மழையுடைய அருமை தெரியும். காஞ்சி போன அவனுக்கு தான் தெரியுது இதனுடைய அருமை. எனக்கு அருமான தேவப்பட்டிக்கு பைபிள் நம்ம கையில எல்லார் கையிலும் இருக்கு. டிவியை ஆன் பண்ணா இங்கிலீஷ் விடுங்க, இப்ப தமிழ்லயே எக்கச்சக்கமான கிறிஸ்டியன் சேனல்ஸ் இருக்கு. ஆடியோ கேசட், வீடியோ கேசட், புத்தகங்கள், மேகசின்ஸ் எல்லாவற்றுக்கும் பஞ்சமே இல்லை. காற்றின் அலைகளில் இப்ப கூட நீங்க தொட்டீங்கன்னா 100 கணக்கான செய்திகள் போய்கொண்டிருக்கின்றன. எல்லா வசதியும் படைச்சவங்க நீங்களும் நானும். இந்த தேசத்துக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் இருக்கு. சந்தை வந்தா இன்டர்நெட்ல தட்டி விட்டு அதுவும் சொல்லுது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் உண்மையான தேவ பக்தி அற்று போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் பாருங்க, எந்த விதமான வசதியும் இல்லை. அவன் இயேசுவையும் பரிசுத்தாவையும் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணம், அசுத்தாவின் தொல்லை தாங்க முடியவில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இனியும் பயப்பட வேணாம்ப்பா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பயந்துக்கு ஏதோ காரணம் இருக்கு. ஏனென்றால் இயேசு ரத்தம் சிந்தப்படவில்லை. ஆனால் இப்போது நான் பிசாசு செய்து விட்டேன். இயேசு என்ற 7 காரியங்கள் இருக்குது, அதை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அதில் 1 பிசாசு. இயேசு சிலுவையில் வென்ற 7 காரியங்களில் 1 பிசாசு. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன பண்ணார், பிசாசை வென்று விட்டார். வாசிங்களா எபிரேயர் 2:14-15, எபிரேயர் 2:14-15 வாசிங்கள். Hebrews chapter 2 verses 14 and 5. இல்ல எபிரேயர் 2:14-15 ஆதலால் பிள்ளைகள்
மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க
அவர்களை போலவே
மாம்சத்தையும் ரத்தத்தையும்
உடையவரானா
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனே தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும்
மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன் தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும்
ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு
ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உட்பார்ந்து விடுதலை பண்ணும்படியும் அப்படியான ஹலலியா. சிலுவையிலே சாவு செத்து போறது உங்களுக்கு தெரியுமா? மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. மரணத்தின் அதிபதியாக பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். சிலுவையில் சிலுவை இயேசுவருடைய நியாயாசனம் அல்ல, இயேசுவுக்கு ஆக்கிரதி கொடுத்த இடம் அல்ல, இயேசு பிசாசு ஆக்கிரதி கொடுத்த இடம். அததான் யாதையா 3:15 சொல்லுது, நீ அவர் குதியால தான் நசுக்க முடியும், ஆனா அவர் தலையை நசுக்கிடுவார். சிலுவையிலே நீ அவருடைய குதிகாலை நசுக்குவது உண்மை, ஆனால் அவருடைய தலையை நசுக்க போறது சத்தியம். ஆமே. கொலோசியர் 2:14-15 நேற்றைய தினம் வாசித்தம் எடுக்க நேரம் இல்லை. ஆகையால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு வெளியரங்கமான கோலமாக்கி சகல துறைத்தனம் அதிகாலை உருந்து கொண்டு அவள் மீது சிலுவிலை வெற்றி சென்று அவர் இறங்கி போயிட்டார். ஹல்லேலூயா. சிலுவையிலே நடந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து சகல துறைத்தனங்கள் அதிகாரம் உங்களுக்கு ரொம்ப கையெழுத்து தலையெழுத்து எல்லாம் அங்க போயிடுச்சு. ஆமென். எல்லாத்தையும் அங்க மேல போட்டு ஆணி அடிச்சுட்டு அவர் இறங்கி போயிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே சிலுவை இப்போது காலியா இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து அதெல்லாம் வச்சுட்டு இவர் இறங்கி போயிட்டார். எனவே இயேசு சிலுவையில் இப்போது இல்லை. எனவே இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது பாடம் என்னவென்றால், சர்வ வல்ல தேவன் சாத்தானை மேற்கொண்டு விட்டார். ஆமே. நீங்க கேட்டீங்க, பாஸ்டர் எனக்கு புரியாத ஒரு புதிய பைபிள் ஸ்டடி இல்ல, தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்கள். இது ஈஸ்டர் மெசேஜ் ஆனாலும் நான் கொஞ்சம் இந்த பைபிள் ஸ்டடி டச் பண்ணிட்டு போறேன். ஆக்சுவலா மெசேஜ் தான் கொடுக்க விரும்பினேன், நான் சேர்ந்து டச் பண்ணேன். பிசாசு 2000 வருஷமா தோற்கடிக்கப்பட்ட நீங்க சொல்றீங்களே, ஆனா இப்பதானே பிசாசு ரொம்ப ஆக்டிவா இருக்கான். முந்தைய விட பிசாசு சார் இப்பதான கூட இருக்கு. இது எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்கன்னு கேப்பீங்க. 1943 நேசப்படைகள் நார்மண்டி துறைமுகத்திலே நுழைந்த நாளை நாம் டி டே என்று சொல்லுகிறோம். கரெக்டா? டி டே என்று நாம் சொல்லுகிறோம். என்னவென்றால், வெற்றி நிர்ணயம் ஆகிவிட்டது. யாருக்கு வெற்றி என்பது? நார்மண்டி துறைமுகம் பிரான்ஸ் இருக்கிறது, அது நிர்ணயித்து விட்டது. நேச படைகள் இறங்கிட்டாங்க. யாரு? இங்கிலாந்து, பிரெஞ்சு, அமெரிக்கா படைகள் உள்ள போயிட்டாங்க. உள்ள போனவுடனே தெரிஞ்சு போச்சு யாருக்கு வெற்றி என்று. ஜெர்மனுக்கு தோல்வி என்று தெரிந்து விட்டது. ஆனால் ஜெர்மனுக்கு ஜப்பானுக்கு தோல்வி அடைஞ்சு போச்சு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அதுக்கு அடுத்த 1 வருஷம் கழித்து அவங்க சரண்டரானாங்க, தோற்று போய் விட்டார்கள். ஜெர்மானியர்களும் ஜப்பானியர்களும் தோற்று போனாலும் கூட 1 வருஷம் அளவுக்கு ஜெர்மன் மக்கள் நாசி படைகள் அவர்கள் சரணடையவில்லை. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 44ஆம் ஆண்டு அந்த ஜூன் 23 நினைக்கிறேன், அதற்குள்ளே இல்ல ஜூன் 23, 42, 43, 44 ஆகஸ்ட் மாதத்தில் வருகிற வரைக்கும் இந்த 1 ஆண்டு காலத்திலே கொல்லப்பட்ட மக்கள் தொகை அதிகம், இடிக்கப்பட்ட கட்டிடங்கள் தொகை அதிகம், உடைக்கப்பட்ட பாலங்களின் தொகை அதிகம், சேதாரத்துக்குள்ளார சொத்துக்கள் அதிகம். ஏன் தெரியுமா? ஹிஸ்டரி சொல்லுது, வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறான், தங்களுக்கு தோல்வி என்று தெரிஞ்சு விட்டது நாசிகளுக்கு. நாசிகள் சர்வநாசம் அடைந்தாலும் அவன் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவன் சொல்றான், போறது போறேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறேன். ஏன்னு கேட்டா, இப்ப அமெரிக்கா காரணம் வெள்ளக்காரனோ இதை அவர்கள் அனுபவிக்க கூடாது. இது என்னுடைய சொத்து. நான் இதுவரைக்கும் போரிட்டு ஐரோப்பா முழுக்க எனக்கு அடிமையாக்க பார்த்தேன், முடியல. இப்ப தோல்வி கண்டுட்டா நார்மண்டி துறைமுகத்தில் இனி எனக்கு தோல்வி வந்துருச்சு. ஆனால் நான் சர்வநாசம் ஆவதற்கு முன்பாக இருக்கிறத நாசம் பண்ணிட்டு போச்சு. அந்த 1 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற நாசமசம் ரொம்ப ஜாஸ்தியா. ஏன் ஆச்சு? போறது போறோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறோம் சொல்லிட்டு இவர்கள் போனார். அதே மாதிரிதான் பிசாசு. எங்க போட்டிருக்கு பாஸ்டர்? வெளிப்படுத்தல் 12:11 வாசியங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 12:11.
மரணம் நேரிடுறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வஸ்திரத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
சரி, அடுத்த வசனம்.
ஆகையால் பரலோகங்களே, அவர்களில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்
உண்டு என்று அறிந்து
மிகுந்த கோபம் கொண்டு உங்களில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டு.
பைபிள் இருக்குங்க, நமக்குதான் புரியல. பிசாசு ஆண்டு தோத்து கிடைச்சா 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா, இப்பதான் பிசாசு ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். அதான் ரீசன். என்ன ரீசனு? ஆண்டவர் அவனை தோற்கடித்து விட்டா, வெற்றி நிர்ணயமாயிட்டது. கொல்கதாவிலே காலியான கல்லறை கைதொட்டி அவளை பார்த்து சிரிக்குது, முடிஞ்சிட்டப்பா அவங்க. ஏன்னா பிசாசு தெரிஞ்சு போச்சு, கடைசி நாட்கள், இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் பா அக்னியும் கண்டம் என்ற கண்டல் தள்ளப்பட, அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாசம் பண்ணும், நாசம் பண்ணிட்டு போறேன். மோசே பிறப்பை தடுக்கும்படியாக பிசாசு பார்வோனை பயன்படுத்தி என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே எவ்வரைய பிள்ளைகளை கழுத்தை நினைத்துக் கொள்ளும்படியாக அவன் கட்டளையிடுறான். ஆனா மருத்துவ சீர் மூலமா கத்தர் காப்பாற்ற முடியாது. மோசே காப்பாற்றப்பட்டான். மோசே என்கின்ற ஒரு விடுதலை நாயகன் பிறக்க போகிறான். அவனை கொல்லும்படியா பிசாசுடைய திட்டம், எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போட்டுருணும். ஆனா கர்த்தர் சொன்னாரு, முட்டாளே, நீயாடா இது மாதிரி ஆணை பிறப்பிக்கிறாய், உன்னுடைய அரண்மனையிலே வளரப்போறான். உனக்கு ஆபத்து அரண்மனையிலே வளரப்போகிறது. கடைசியில மோசேவை தண்ணியில விட்டாங்க. அது நேரா வந்து அவன் அரசி அந்த இளவரசி கரத்திலே வந்து அரண்மனையிலே அவன் வளருகிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கிற கை தான் அணைச்சது. இரண்டாவது முறை இஸ்ரவேல் இருக்கல்ல, அகில உலகத்திற்கு ஒரு விடுதலை நாயகர் பிறக்க போகிறார். பிறந்து விட்டார். பிசாஸ் என்ன பண்ணான், உடனே ஏறோது காதல ஊதுனோம், இம்மிடியட் ஆக்ஷன் எடு, இல்லன்னா இவர் வளர்ந்தா உலக ஆபத்து. ஆனா உண்மையில பிசாசு தனக்கு ஆபத்துன்னு தெரியும். ஏறோது சொல்லுகிறான், உடனே நீங்கள் பெத்லகேமுக்கு புறப்பட்டு போய் எல்லா பிள்ளைகளையும் அழியுங்கள். ரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள், 64 பிள்ளைகள் செத்து. பெத்லகேம் ஒரு சின்ன ஊர், நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் அது. அந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் அந்த நாட்களை இருந்த பிள்ளைகள் அழிக்கப்பட்டுச்சு. ஆனா இயேசு தப்பிச்சு எகிப்துக்கு போயிட்டார். பிசாசுக்கு தோல்வி. இப்ப மூணாவது ஸ்டேஜ், உலகத்தின் முடிவிலே நம்முடைய வெற்றி நாயகர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா நம் தானே தளபதி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதுக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆயத்தப்படுறாங்க. அதை ஆயத்தப்படுத்த முடியாதபடிக்கு பிசாசு அவிழ்த்து விட்டிருக்கின்ற இன்னொரு பயங்கரமான தீவினை என்ன தெரியுமா? பிள்ளைகளை கொல்லுதல். அதுக்கு பேரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அபார்ஷன்ஸ். ஒபாமா அவர்கள் ஆட்சிக்கு வந்தோட முதலாவது கையெழுத்து போட்டது இதுதான். எத்தனை பேர் தெரியுமோ தெரியல, தெரிஞ்சது நல்லது. ஒபாமா அவர்கள், பாராக் ஒபாமா அவர்கள் ஆட்சிக்கு வந்தோட முதலாவது கையெழுத்து போட்ட பேப்பர் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்க அபார்ஷன் கிளினிக்குகள், கருச்சிதைவு மன்றங்களுக்கு, மருத்துவமனைகளுக்கு பிரசிடென்ட் புஷ் எல்லா உதவியும் நிறுத்தி வச்சிருந்தார். இவர் முதலா செஞ்ச காரியம் எல்லாருக்கும் உதவியை கொடுப்பா. ஆனால் அவருக்கு தெரியாது, அவர் சத்ருவின் கரத்திலே கருவியாகி விட்டார் என்று சொல்லி. எவ்வளவு துக்கம் பாருங்க. புஷ் பல தவறுகளை செய்திருக்கலாம், ஆனால் அந்த மனுஷன் கடவுளுக்கு பயந்தவள ஒரு காரியத்தையும் செய்தார். அவர் வந்தவன் ஆட்சிக்கு வந்து சேர்த்து முதல்ல கையெழுத்து போட்டது தெரியுமா உங்களுக்கு? பார்ஷியல் அபார்ஷனை முழுக்க நிறுத்தி போட்டார். பார்ஷியல் அபார்ஷன் என்பது முழுவதும் வளர்ந்த பிள்ளை பெற்றெடுக்கப்பட்டிருக்கிற நாளிலே, பெறப்போற நாள்ல அந்த பிள்ளைய வயிற்றுக்குள்ளே கொண்டு வெளியெடுக்கலாம் என்பதை கிளிண்டன் அவர்கள் சட்டமாக்கி விட்டு இறங்கினார்கள். கடைசி அவர் கையெழுத்து போட்ட பேப்பர் அது ஒன்றுதான். அந்த பெண்களை, அந்த விமன் லிபரேஷன் மூவ்மெண்டை பிளீஸ் பண்ணும்படி அவர் சொல்லுகிறார். பெற்றெடுக்கிற நாளில் கூட ஒரு தாய் அந்த புள்ள வேண்டான்னு சொன்னா அதை அவர்கள் அந்த புள்ளை வயிற்றுக்குள்ளே கொன்று அதை சக் பண்ணி வெளியெடுத்து, அப்படி எடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஸ்னோவாக புக சாயல் பல விதமான காஸ்மெட்டிக்காக பிரான்சிலே மாற்றப்பட்டால் அல்லது சைனாவிலே பல்பொருள் அங்காடியிலே அந்த பிள்ளைகள் விற்கப்பட்டார்கள். பாட்டில் வச்சு சாப்பிடறதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு. புஷ் வந்தவுடன் செய்த முதலாவது காரியம் அவர் இதை நிறுத்திப்பட்டார். ஆனால் இந்த மனுஷன் வந்து எல்லாத்தையும் உடனே கறந்து விட்டுட்டார். இது எதை காண்பி திரும்ப? கடைசி நாட்கள் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலை கொல்லும்படியாக பிள்ளைகளை சிதைக்கும்படியான ஆர்டர் வந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஐரோப்பாவில் 2 மில்லியன் பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். தாயின் கருவறையே கல்லறையாய் மாறிவிட்டது. டைம் மேகசின், கடவுளை நம்பாத ஒரு நாஸ்திகர் நடத்துகிற பத்திரிகை. டைம் மேகசின் கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுளுக்கு என்ன நேரம் அவ்வளவு இன்னைக்கு பாருங்க, வேணா இந்த மாசம் அவனுடைய இஷ்யூ ஏதாவது இயேசு குருமா எழுதி வச்சிருப்பான். அவனுக்கு அதான் பெரியது. கிறிஸ்துமஸ் அன்றைக்கும் ஈஸ்டர் அன்றைக்கும் இயேசு குருமா ஆர்டிகளை பப்ளிஷ் பண்ண அவன் சொல்றான், கவர் ஸ்டோரி போட்டு எழுதுகிறான். உலகத்திலே மனுஷனுக்கு மிகவும் அபாயகரமான இடம் தாயின் கருவறை. அம்மாடி உனக்கு எப்படி அப்பா சத்தியம் தெரிஞ்சு? சாத்தான் வேதம் போதுகிறதை பார்த்தா அவன் சொல்றான், உண்மையிலே இவ்வளவு மில்லியன் பிள்ளைகள் தாயின் வயிற்றிலே செத்துக் கொண்டிருக்காள். நான் வாஷிங்டனுக்கு 96 போய் 96-97 போயிருந்தேன். அங்கே போன போது எனக்கு ஈவினிங் கருத்தரங்கு நடைபெறுகிறது. வாஷிங்டன் என்பது உலகத்தின் தலைநகர் சொல்வார்கள், ஏன்னா பெரிய பெரிய காண்டாகுது. அப்ப நான் பல காரியங்களை பார்த்தேன். ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன என்றால், ஒரு வீட்டிலே ஒரு மனுஷன் சோளத்தை வளர்க்கிறான். சோளம் வீட்டுக்கு பின்னாடி. அந்த சோள செடிகள் எல்லாம் பாழாகுது. எதுனாலன்னு பார்த்தா ஒரு பெரிய பெருத்த எலி, பெருச்சாடி, பாண்டிகூட், அது வந்து வந்து தின்னுட்டு இருக்கு. இவன் பார்த்தான், பொறி வச்சு பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு இவனுக்கு வந்த கோபம், இவ்வளவு செடியை அழிச்சேன்னு சொல்லி அந்த எலியை சித்திரவதை பண்ணி அதை கொன்றான். பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் ப்ளூ கிராஸ் சொசைட்டியை சேர்ந்தவன், மிருகங்களுக்கு பாதுகாக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்தவன். ஐயோ, பெருச்சாலி இப்படி கஷ்டப்படுத்தனானு கேஸ் போட்டான். இந்த கேஸ் தீர்ப்பு வருகிற நாள் நான் பத்திரிகையை படித்த நாள். அந்த பத்திரிகையில் அந்த தீர்ப்பு எழுதப்பட்டிருக்க. ஜட்ஜ் சொல்றாரு, பெருச்சாலியை கொள்வது கொலை அல்ல, பெருச்சாளி வீட்டிலே வளர்க்கப்படுகிற பிராணி அல்ல, எனவே அது இன்னொரு சொத்து என்றும் சொல்ல முடியாது. பெருச்சாளி தீமை விளைத்தவர் கொன்றால் அது கூட பரவாயில்ல, ஆனால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு பிராணியை, தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு பிராணியை அது தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே வைத்து கூண்டுல வச்சு நீ சித்தவதை பண்ணிய பயங்கரமான தண்டனை, 6 மாசம் ஜெயிலு, $6,000 ஃபைன். எனக்கு நான் சட்டம் படித்து எனக்கு இது பெரிய இன்ட்ரெஸ்டிங், எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கவும் இல்ல. நான் வந்து மாலை மீட்டிங்ல சொன்ன எல்லா பெரிய ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. நான் சொன்னேன், ஹேட்ஸ் ஆஃப் டு அமெரிக்கன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அமெரிக்க சட்டத்துறைக்கு நான் தலை வணங்குறது. ஏனென்றால் ஒரு பெருச்சாலைக்கு கூட நீதி இருக்கியா இந்த தேசத்துல? பெருச்சாலைக்கு நீதி யோசிச்சு பாருங்க. ஒரு பெருச்சாலை என்னுடைய சோழ கொலையை பாழாக்கி என்பதற்காக அதை ஒருவன் சித்தவசை கொள்ளுகிறான். ஆனால் அந்த பெருச்சாலை தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலையிலே வைத்து சித்தவசை கொலை பண்ணதுக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை, $6,000 போடுற அமெரிக்காவையே உன்னை நான் பாராட்டுகிறேன். எல்லாம் பார்த்தா என்ன சொல்றார் பாஸ்டர்? நான் சொன்ன, ஆனா தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாத, யாருக்கும் எந்த தீமையுமே செய்யாத தாயின் கருவறையில உட்கார்ந்து கொண்டு, அம்மா என்ன வாழவிடு, அம்மா என்ன வாழவிடு, அம்மா என்ன வாழவிடு என்று கதறி கண்ணீர் வடிக்கின்ற பிள்ளையை கொள்ளுகிறாயே, அமெரிக்காவில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? 70ஆம் ஆண்டிலே டோ வர்சஸ் ரோ என்கிற அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு லட்சக்கணக்கில் இப்போ பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட நடந்த சிந்தா. அந்த கேஸை யார் போட்டாலும் அவளே கோர்ட்ல இப்ப கேஸ் போட்டிருக்கா. அபார்ஷன் ரத்து செய்யப்பட வேண்டும், கருச்சிதவு ரத்து செய்யப்படும் என்றால், நான் போனது மெடிக்கல் ரீசன்கா, இன்றைக்கு தேவையில்லாமல் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டு கொண்டு வருகிறார்கள். கொலை என்பது பாவம், இதை செய்திருக்க கூடாது. சொல்லி எனக்கு அன்பான தேவப்பள்ளி நல்லா கவனியுங்கள், பிசாசுடைய தந்திரம் இதுதான். ஆரம்ப நாட்களிலே மோசே வரக்கூடாதபடிக்கு ஆண் பிள்ளைகளை கொல்ல பார்த்தான். இயேசு பிறந்த போதும் அவன் ஆண் பிள்ளைகளை கொல்ல பார்த்தான். இப்போது அவனுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதனம் இல்லை, கிரேக்க என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை என்று இருக்கப்படுகிறாலே வைத்தவங்க பெண்ணெல்லாம் கொண்டு தீரு, ரட்சிக்கப்படும் என்று தொகையை குறையட்டும். எனக்கு தேவப்பள்ள இது பிசாசுடைய தந்திரம். எனவே என் இயேசு கிறிஸ்து கல்லறையிலே அவன் தலையை நசுக்கப்பட்டிருக்கான். ஆமே, அவன் தோல்வி கண்டவன். அவனுடைய முடிவு அக்னியும் கத்தை பெறுகிற கடல், அங்கேதான் அவன் முடிவடைய போகிறான். ஆனால் நீங்களும் நானும் கலாகாலமா கிறிஸ்துவோட நித்தியத்திலே வாழப்போகிறோம். கத்தர் சொல்றோம், ஹல்லேலூயா, ஆமே. மூன்றாவது வாசிங்கள், மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்ததுனாலே நமக்கு கிடைத்த என்ன ஆசை? முதலாவது ஆசீர்வாதம் சொன்னேன், மனுஷனுக்கு நம்பிக்கை பிறந்தது. ஏனென்றால் நித்திய மனித்தியத்தை மேற்கொண்டது. இரண்டாவதாக மனுஷனுக்கு பலம் பிறந்தது. ஏனென்றால் சர்வ வல்லவர் சாத்தானை மேற்கொண்டார். மூன்றாவதாக மனுஷனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று. ஹல்லேலூயா, வாசியுங்கள். அது நம்முடைய மனுஷருக்கு ஆறுதல் கிடைத்தது. யோவான் 16:20 வாசிங்க. யோவான் 16:20 யோவான் 16:20
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும்.
நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும்.
நீங்கள் துக்கப்படுவீர்கள்,
நீங்கள் துக்கப்படுவீர்கள்,
ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷம்,
உங்கள் துக்கம் சந்தோஷமா. ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை கல்லறையில் அடைச்ச பிறகு பிரதான ஆசனம் ஒரே சந்தோஷம், முடிஞ்சது கதை. இனி எவனாவது வாலாட்டி பார்க்கட்டும், இதுதான் முடிவு. சீஷர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்காங்க. ஆனா ஏற்கனவே இயேசு எச்சரிச்சிருந்தார். என்ன எச்சரிச்சாரு? ஒரு காலம் வரும், நீங்களாம் அழுது குழம்புவீங்க, உலகமெல்லாம் சந்தோஷப்படும். ஆனால் ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மாறிச்சா இல்லையா? இயேசு உயிரோடு எழுகிறார். எழுகின்ற போது நடந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அதன் பிறகு அவள் வீறு கொண்டு எழுப்பினார்கள், பின்மாறவே இல்லையாமே. எல்லாம் அந்த 11 பேரும் ஏஞ்சுதான் இந்த உலகத்தில் இவ்வளவு சுவிசேஷம் செஞ்சாங்காமே. ஹல்லேலூயா. ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்னாடி மறுதளிச்சவன், 3 முறை மறுதளிச்சு இயேசு சபிச்சான், சத்தியம் பண்ணான், அவன் நின்று முழங்குகிறான் சிங்கத்தை போல. 3000 பேர் ஒப்பு கொடுத்தாங்களே, என்னுடைய விசுவாசம் இந்த 3000 பேர் ஒப்பு கொடுத்தாங்களே, முதல்ல ஒப்பு கொடுத்த அந்த பொண்ணு நான் விசுவாசிக்கிறேன். இவன் 3 முறை இயேசு மறுதளிச்சான். இவன் பேசுறான், இவன் பேசுறான், நிச்சயமா விஷயம் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உயிர்த்தெழுதல் வல்லமை உள்ள வந்துருச்சு. உயிர்த்தெழுதல் வல்லமை உள்ள வந்து அவன் சொன்னான், என் இயேசு ஜீவிக்கிறா. இதுவரைக்கும் நாம் என்ன அவரை சிலுவையில் இருந்தா என்னையும் சிலுவையில் இருக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, சிலுவையில் ஏற்பட்ட இயேசு உயிரோடு தான் நான் எழும்ப போறேன். அவன் நான் எழும்ப போகிறேன். கலிகுல்லா என்று ஒரு கவிதை இருக்கு. கலிகுல்லா யார் என்று சொன்னால், இயேசுடைய காலத்துக்கு பிறகாக ஆண்ட அந்த ராஜா, அவன் பேர் கலிகுல்லா. அவன் ரோமானிய பேரரசன், பயங்கரமான பொல்லாத ஒரு மனுஷன். அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, லாசரு என்கின்ற ஒரு இளைஞன் இயேசுவை குறித்து பேசிக் கொண்டு அழைகிறான். ஏற்கனவே ரோமானியராஜுக்கு பயங்கரமான கோபம். சோ கலிகுல்லா அழைத்து அனுப்புகிறான் லாசருவை. இது ஒரு ஸ்டோரி அண்ட் ஆல்சோ போயட்ரி. அவன் கலிகுல்லாவினை அழைத்து அனுப்பி லாசுருவை அழைத்து சொன்னான், லாசுருவே இனி இயேசுவை குறித்து பேசக்கூடாது, ஏன் செத்து போன அந்த நசரை குறித்து பேசவே கூடாது. அவர் செத்து போனால் உயிரோடு எழும்பினவர். அவரை பத்தி பேச நீ செத்து போவ. சிரிக்கிறான் 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 லாசரு. சிரிச்சிட்டு கேட்கிறான், என்ன சொன்ன? நீ செத்து போவன்னு சொன்ன. சாவுன்னா உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டான். பியூட்டிஃபுல் போயிட்ரி, அது கவிதையில சொல்லணும் உங்களுக்கு. சாவுன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ராஜாவே மகாராஜாவே, சாவுன்னா உனக்கு என்ன தெரியுமா? நான் செத்து பழச்சவன்டான்றான். நான் செத்து போய் கல்லறையில கிடந்தேன்டா. இயேசு என்ன உயிரோடு இருப்பார்? உயிர்ந்த இயேசுடைய வல்லமை எனக்குள்ளே கிரீசனுக்கு எல்லாத்துக்கு கொண்டு பாருன்றோம். சாவுன்னா நான் ருசி பார்த்துட்டு வந்திருக்கேன். நானே சாவு செத்து போயிட்டு. அருமையான போயிட்டு படிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், சாவு செத்து போச்ச ஐயா, நான் கல்லறைக்குள்ளது வெளியே வந்தேன், என்னை பத்தி பயமுறுத்தி கொண்டுடுவேன்னு. எவனா சாவை பார்க்காத போய் இந்த கதையை விடு. அதுலயா கத்திரிக்க சோதரம். என் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம் துக்கத்தை கட்ட சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆமே, நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் போராட்டம் என்ன? உங்கள் பிரச்சனைகள் வேதனைகிறார். ஏற்கனவே செமினார் ரெண்டு முறை சொன்னேன். கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாத முடிவில் இருந்து டிசம்பர் வரைக்கும் போராட்டம் தான். முதலாவது ஹார்ட் ப்ராப்ளத்தால ப்ராப்ளம், அதுக்கப்புறம் கொடுத்த மருந்துனால ப்ராப்ளம். மரணத்தை தொட்டு விட்டு தொட்டு விட்டு தொட்டு விட்டு, ஆனா எனக்கு மரண பயம் வரல. மரண ஆயத்தம் பண்ண எல்லா ஆயத்தப்படி ஆண்டவரே, என் மனைவி நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சபையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஊழியத்தை எல்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு. நான் ரெண்டு முறையும் பிளைட் கேன்சல், ரெண்டு முறையும் பிளைட் கேன்சல் கட்ட சொன்னாரு. இன்னும் நீ ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிக்கல, நின்று. ஆமே ஆமே, கத்தர் ஸ்தோத்திரம். கத்த தலையில இருக்கு முடியெல்லாம் எண்ணிருக்காரு. இங்கிலீஷ்ல போட்டு நம்பர், எல்லா முடிக்கும் நம்பர் வச்சிருக்காரு. கத்த சித்தம் எல்லாம் ஒரு முடி கூட கீழே விடாது. ஆமே, அப்படிக்கு உயிர் போகுமா? தேவ பிள்ளை தைரியமாக இயேசுக்கு எழுப்பினில், தைரியமாக இயேசுக்கு எழுப்பினில். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, என் இயேசு ஜீவிக்கிறார். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அவனவன் செத்து போன ரிலிஜன் தலையில் கூட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உயிர் இல்லாத காரியங்களுக்காக உயிரை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் உயிரோடு இருக்க தேவர்களை எப்படி எழுப்பி பிரகாசிக்கலாம்? ஏனென்றால் என் தேவன் ஜீவிக்கிறார். என்னை ஆறுதல் படுத்தி என்னை வாழ வைக்கும் தேவன் அவராக இருக்கிறார். ஆமே, இந்த ஜீவன் கர்த்தருடையது, இந்த ஜீவன் கர்த்தருடையது. எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தருக்காக உயிரோடு இருந்தால் கர்த்தருக்காக உழைப்போம், அவருக்கு லாபம். மறித்தால் கர்த்தருடைய மார்பில் இழைப்பாரோம், எங்களுக்கு லாபம். இப்ப ஆண்டவர் யாருடைய லாபத்தை தேடுவாரு? தன்னுடைய லாபத்தை தேடுவாரு. உயிரோடு வச்சிருப்பார் கர்த்தர். உயிரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், செத்து போனா நம்ம அவரோடு இருப்போம். மொத்தத்தில் இடம் தான் மாறுமே தவிர நிலை மாறப்போவதில்லை. அவரையும் நம்ம யாரும் பிரிக்க முடியாதாமே. உங்கள் ஆறுதல் தேவன் அவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீர் வேலைகள், உங்களுடைய கஷ்டமான வேலை, துக்கமான வேலை கிறிஸ்துவ பிடிச்சிங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் யோனா 2:9. அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜபமா ஜபமா பண்றான், ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் 9 வசனத்தில், நானோவினில் துதியின் பலியை செலுத்துவேன். அம்மாடி, இதை கேட்டார் கர்த்தர். நானோவினில் துதியும் சத்தத்தோட கர்த்தருக்கு பலியிடுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். உடனே அவர் மீனுக்கு கட்டளையிட்டார், அவனை கரையில கக்கிச்சான். ஏன்னா கர்த்தருக்கு பெரிய சந்தோஷம், துதிக்க ஆரம்பிச்சிட்டான். அட்வான்ஸ் தேங்க்ஸ். மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான், 8 ஜெபம் பண்ணி பார்த்தா ஒன்னும் நடக்கல, மனபாரம் குறைஞ்சது, இன்னும் ரிலீஃப் வரல, துதிக்க ஆரம்பிச்சிட்டான். நானோவினில் துதியும் சத்தத்தோட பலி செலுத்துவேன் சொன்னா கர்த்தர் சொல்றாரு, ஏ மீன், திஸ் இஸ் தி டைம், ஸ்விம் அவுட். அவன் வெளியே கட்டிடு, நேர கரெக்டா எங்க விடணும் அங்க விட்டுருச்சு. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமண்ட. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற போது கர்த்தரை துதிக்க பழகுங்கள். ஆமே. ஏன்டா நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். 16:33 சொல்கிறது, உலகத்தில் உள்ள உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆமே. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமண்ட. தேவன் அதான் அந்த சமாதானத்தை உள்ளதுல கொடுக்கிறார். வெற்றி கர்த்தருடையது. ஆமே. கர்த்தர் அனுமதிக்காத எந்த காரணம் வாழ்க்கை நடக்கவே நடக்காது. ஆமே, நடக்கவே நடக்காது. ஆமே, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமே. 3 காரியங்களை நாம் பார்த்தோம் இல்லையா. 4 காரியத்தோட கடந்து செல்வோம். ட்ரூத் ட்ரையம்பிங் ஓவர் டெய்ல்ஸ். சத்தியம் வதந்திகளை மேற்கொண்டது. ட்ரூத் ட்ரையம்பிங் ஓவர் டெய்ல்ஸ். சத்தியம் வதந்திகளை மேற்கொண்டது. மத்தேயு 28:12 வாசியங்கள். அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
ஒரு நிமிஷம் வாசிக்க முன்னாடி. ஏசு உயிரோடு இருந்ததை முதலாவது பார்த்தது யார்? யாருமா? மரியாளா? யாருமா? மகதலேனா மரியாள். ஓகே. இயேசு உயிரோடு எழுந்ததை முதலாவது பார்த்தது யார்? தேவதூதர்கள். சரி, வேற சேவகர்கள், போர் சேவகர்கள். அவன் தானே காவல் காத்துக்கிட்டு இருக்கான். மரியாள்லாம் பின்னாடி தான் வராங்க. உயிர்த்தது ஒன்று ரெண்டு மணி நேரத்துக்கு தான் வரான். எப்போ வந்தா தெரியாது நமக்கு. இயேசு உயிரோடு எழுகிற போது கல்லு சும்மா டபக்குன்னு அடிக்குது, தூக்கி அடிக்குது. பயம் இவனுக்கு. உள்ள போய் பார்த்தா பாடியை காணும். அப்படி என்ன உயிர்த்திருந்த இயேசுவை முதலாவது பார்த்தது யார் தெரியுமா உங்களுக்கு? சேவகர்கள் தான். ஆமே. நீ நிறைய பேர் சொல்றான், இயேசு என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா உடனே ஏத்துக்கொள்றான். கட்டாயம் ஏத்துக்க மாட்டேன். நீ கட்டாயம் ஏத்துக்க, நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஏன் இப்படி சேலஞ்ச் பண்ண? இயேசு முன்னாடி வந்து ஏற்றுக்க மாட்டான். ஆமே. ஆயிரம் வருஷம் அரசாட்சியிலே இயேசு கண்ணுக்கு முன்னாடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆயிரம் வருஷங்கள், அற்புதமான வருஷங்கள், கஷ்டம், கண்ணீர், கவலை, வேதனை, ஒன்னும் இல்லாத ஆட்சி. முடிவில் பிசாசோட சேர்ந்துட்டு போரிட்டானா இல்லையா? கோகு மகோட சேர்ந்து கொண்டு, அவர்கள் பிசாசுகளோட பிசாசோட சேர்ந்து கொண்டு இயேசு இன்னைக்கு போரிடுகிறான். எத்தனைக்கும் அந்திக்கு செத்தது தெரியும், கண்டத்திற்கு போனது தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் இந்த அக்கிரமக்காரனோட சேர்ந்து கொண்டார்களே. இயேசுவை பார்த்தா ரட்சிக்கப்பட போறா? நோ. கண்டு விசுவாசத்தோட காணாமல் சொன்னார். பாக்கியம் தான் இயேசு சொல்றார். ஆமே. இந்த சேவர்கள் பாக்குறாங்க, இயேசு உயிரோடு எழுந்துட்டாங்க. ஓடி போய் பிரதான ஆசாரி சொல்றாங்க, அவர் உயிரோடு எழுந்துட்டாங்க. இப்ப வாசிங்க, அதுக்கு பிரதான ஆசாரி என்ன சொல்றான்?
இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திர பண்ணுகையில் அவருடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள்.
எப்படி? எவ்வளவு வேதனை. அவர்கள் போகையில் காவல் செய்வது சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரி அறிவித்தாள். அப்ப என்ன பார்த்துக்கான? பாக்கலையா? யோசிச்சிருக்கலாம். நீங்க நடந்து பாருங்க. இயேசு நடந்த சம்பவத்தை சொன்ன உடனே அவன் சொல்றான், கையில காசு வச்சுக்கோ, அவர்களுக்கு வேண்டிய பணத்தை. உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா? கடவுள் வேணுமா? பணம் வேண்டுமா? பகவான் வேண்டுமா கேட்டா பணமே பகவான் தான். பணம் கொடுத்தா போதும். பணத்தை வாங்கிட்டு பொய் சொல்றோம். எது? இயேசு உயிரோடு இருந்து பார்த்தது. இன்றைக்கு வரைக்கும் அது இஸ்ரேல் கொள்ளாது, பரவி கொண்டு வருகிறது. ஆனா ஒண்ணு, இந்த வதந்தியை இயேசு உயிர்த்து கொன்று போட்டது. எப்படி? எப்படி? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:10. அப்போஸ்தலர் 4:10 வாசிங்க.
உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது.
பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. அலங்கார வாசல் ஒரு அலங்கோல கோலமா ஒருத்தன் கிடக்கிறான், ஒரு சப்பாணி. இவங்களை பாக்குறான் பொண்ணு வெள்ளி, அவங்க ஏதாவது காசு கிடைக்குன்னு பாக்கிறான். பேதுரு பார்க்கறா, பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஆனா பொண்ணும் வெள்ளியும் செய்ய முடியாது ஒன்றான். சரி, இயேசு நாம எழுந்து நடந்துட்டான். நடந்த உடனே இது என்னடப்பா, என்ன நடக்குதுன்னு பார்க்க வர்றாங்க. யாரு? ஆசாரியா? ஜனங்கள்லாம். அதுக்கு அவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? நீ ஏன் ஆச்சரியப்படுறீங்க? நாங்கள் சொந்த பலத்தினால், சொந்த சித்தம் இது செய்யல. இயேசு பலம் என்று சொன்ன மட்டுமல்ல, நீ சிலுவையில் அரைஞ்சிய அந்த இயேசுவின் சக்தி தான் எழுப்புச்சு. ஆமே. இன்னொருத்தர் சொல்ல போனா, நீ சிலுவையில் அரைஞ்சு கல்லறைக்குள்ள போட்டு மேல முத்திரை போட வச்சு காவல்காரெல்லாம் போட வச்சு காவல்காரன் உயிர்த்திருந்த இயேசுவை வந்து சொன்ன போது கூட கையில காசு கொடுத்து இல்லைன்னு சொல்ல வச்சியே, இப்ப இதுக்கு என்ன சொல்ற? இதுக்கு என்ன சொல்ற? அவருடைய நாமத்தில் உத்தியர்வு. ஒரு கூட்டத்தில் நான் ஒரு சொன்னேன், ஒரு 10-15 மினிட்ஸ் இயேசுன்னு கத்துக்கண்ண, வெறும் இயேசுன்னு நீங்கள் கூப்பிடுங்கள். இயேசு, 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 இயேசுன்னு கூப்பிடுங்கள். 10 நிமிஷம் ஆச்சு. பலருக்கு ஹீலிங், விதவிதமான ஹீலிங்கை கத்த கட்டுறது கூட்டத்தில் இருந்தது. ஆச்சரியமா இருந்தது, விதவிதமான ஹீலிங். ஆனா எனக்கு எதுவும் நடக்குது, ஏன்னா அந்த நாமத்தில் உள்ள வல்லம் இருக்கு.
வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே நாம் தொழுது கொள்வதற்கு அந்த நாம வேறு நாம கட்டளப்படவில்லை. அது மட்டுமல்ல, பிசாசுகளும் நடுங்கும் நாமம் அது. படியினாலே அந்த இயேசுவின் நாமத்தை சொல்ற போது கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒண்ணும் ஜபம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, ஹீல் கூட சொல்ல ஒண்ணும் சொல்ல. நீங்க இயேசுவை பார்த்து கூப்பிடுங்க, கர்த்தர் விடுதல் கொடுப்பார். விடுதல் நடந்துச்சு, பல அற்புதமான காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா, கத்துக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கியூல நின்று சாட்சி சொல்ல வராங்க, கியூல நின்று திரும்ப ஜபம் பண்ண வந்தாங்க. ஒரு லேடி திரும்பி வெளியே போயிட்டா, என்னமா இங்க நீங்க அவங்களுக்கு ஜெபம் பண்றப்ப எனக்கு சுகமாயிடுச்சுன்றாங்க. வல்லமை, பயங்கரமான வல்லமை உள்ள பாய்ந்து விட்டது. ஹல்லேலூயா, அந்த நாமத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குங்க. ஆமே, கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகும். ரைட். அப்ப இன்றைக்கு சத்தியம் வதந்திகளை மேற்கொண்டது இயேசு உயிரோடு எழுதப்படினார். இயேசு உயிரோடு எழவில்லை என்பதற்கு எட்டு தியரிஸ் இருக்கு. இதெல்லாம் பைபிள் ஸ்கூல்ல தான் நாங்க சொல்லிக் கொடுப்போம். எட்டு விதமான கொள்கைகள் இருக்கிறது இயேசு உயிரோடு எழவில்லை என்பதற்காக. அதுல ஒன்று சொல்கிறார்கள், இயேசு உண்மையிலே சாகல, தூங்கி இருந்தார், அதாவது மயக்கத்தில் இருந்தார், மயக்க கொள்கை. இன்னொன்று களவு கொள்கை, அவரை தூங்கிட்டு போயிட்டான். மூன்றாவது ராங் டூம் அல்லது தவறான கலர், இப்படி ஒரு எட்டு கொள்கைகள் இருக்கு. எல்லாம் முட்டாளது, அவ்வளவு கொள்கை இப்ப அடிபட்டு போச்சு. இதெல்லாம் உண்டாக்குனவெல்லாம் மண்டை காஞ்சர் சொல்லி உண்டாக்கி இருக்காங்க இந்த மாதிரி காரியங்களை. ஆனா எல்லாம் முட்டாள்தனமான கொள்கைகள். ஏன்னா இந்த இது நிக்காது தானே, சத்தியத்துமா இது நிக்கவே முடியாது. யூனிவர்சிட்டி சில்ட்ரன், நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், verdict that demands evidence, the evidence that demands verdict, அந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கணும். பிரமாதமான புத்தகம் அது, பல காரியங்கள் அது எழுதப்பட்டிருக்கு. ரைட். அப்ப நாம இங்கே பார்க்கிற போது இந்த எட்டு டூம்ஸுமே, இந்த எட்டு தியரியுமே ராங் தியரிஸ். மயக்கத்தில் இயேசு கடந்தாராம், அவங்க வேற போய் அந்த வாசல் திறந்த போட்டு டபக்குன்னு ஏஞ்சிட்டாராம். மயக்கத்தில் இருந்தவர் ஏஞ்சிட்டார். முதல் வாசல் தெரியும் என்ன போடலையே, போட்டாலும் ஆளு கை காலெல்லாம் ரத்தம் சாத்தியே குத்திட்டான். விழாவிலே குத்த தெரியுமா, விழாவில குத்து எங்க போச்சு, விழாவில நிக்கல, விழால நேரம் ஹார்ட்டுக்கு வந்துருச்சு. ஹார்ட்ல இருக்க பெரிகார்டியல் ஃப்ளூயிட் தான் அந்த தண்ணி. அந்த ஒரு பக்கம் பிளட் வருது, கிளாட்டட் பிளட், இன்னொரு பக்கம் பெரிகார்டியல் ஃப்ளூயிடோட சேர்ந்து தண்ணீரும் வெளியே ஊற்றுகிறது. நான் மெடிக்கல் எவிடன்ஸ் ஒரு மெசேஜே கொடுத்துருக்க இதை குறித்து. அப்ப பார்த்தப்ப இதெல்லாம் நடந்துச்சு, என்னதான் உயிரோட ஒரு பைத்திய கத்தனமா இல்ல இது. இப்படி எட்டு தேரியும் எல்லாமே முட்டாள்தனமான தேரியில காணப்படுகிறது. நாங்க அந்த எட்டு தேரிக்கு பதிலே சொல்ல வேண்டியது. நாங்க என்ன சொல்லுவோம், இயேசு ஜீவிக்கிறார். எப்படி காட்டுறோம் இந்த பாருங்க, இரண்டாயிரத்தி எந்த வருஷம் நான் மறந்துட்டேன், 2006 நினைக்கிறேன், லண்டன்ல ஒரு கருத்தரங்கம் நடத்த என்னை அழைத்திருந்தார்கள். தலைப்பு என்னவென்றால் மதங்கள் பல. இல்ல ஆக்சுவலா என்னை கூப்பிட்டு போது டாவின்சி கோட் ரிலீஸ் ஆகுது பிலிம். எனவே என்னுடைய ஆசை டாவின்சி கோடுக்கு விரோதமா எல்லாத்தையும் சொல்லிடணும். ஏன்னா கத்துக் கொடுக்கணும் ஜனங்களுக்கு. முட்டாள்தனமா புத்தகம் பயங்கரமா விற்பனையா இருக்கு, சினிமா வேற வரப்போகுது, வெளியிட போறாங்க. எனவே நான் இதை குறித்து ஒரு மூணு நாள் விளக்கமா பேச போறேன்னு நினைச்சுப்பாங்க. உன் டைம் வீணாக்காது என்ன, அது கதை புஸ்தகம், அது ஒரு வரலாற்று புத்தகம் அல்ல, பைபிள் வரலாறு, இது ஒரு ஸ்டோரி புக். அதுல போய் நேரத்தை வீணாக்காத என்று சொன்னா நான் விட்டுட்டேன். அன்றைக்கு மதங்களை குறித்து நான் டீச் பண்ணி, இயேசு குறித்து டீச் பண்ணி முடிச்சேன். ஈவினிங் என்ன பண்ணாங்க, கடைசி நாள் ஈவினிங் ரெண்டு நாள் சுவிசேஷ கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த சுவிசேஷ கூட்டத்தில் நான் பேசினேன். பேசுற போது டாவின்சி கோட் பத்தி நான் எடுக்கவே இல்லை. அன்றைக்கு டாவின்சி கோட் பிலிம் அப்பதான் ஹிட் பண்ணுது, எல்லா திரைகளிலும் லண்டன்ல பாப்புலர், எல்லா உலகம் முழுக்க ரிலீஸ் பண்றாங்க. அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு மீட்டிங், எங்களுக்கு மீட்டிங் நடக்கிறதா மழை பெய்யுது. அன்னைக்கு பார்த்து ஏதோ ஒரு ஊர்வலம் ஸ்ட்ரைக்கு, பஸ் இல்லை. இவ்வளவு போராட்டத்தின் நடுவிலையும் கர்த்தர் ஹால நிரப்பியிருந்த ஹால் வாஸ் ஃபுல். நான் பிரசங்கிச்சு விட்டு ஜெபிச்சோம், கத்த பல காரியங்களை செய்தார். ஏறக்குறைய ரெண்டு நாளிலே 100 பேர் ரட்சிக்கப்பட்ட இங்கிலாந்துல. இது எங்கேயாவது இந்தியாவில் நடந்தா பிரச்சனை. நான் இதுக்கு ஜாஃப்னாவில் துறையபாஸ் எடுத்து நான் பேசுகிறேன். 3000 பேர் முன்னுக்கு வந்தாங்க. அது அதிசயம் அல்ல நம்ம நாடு. 3000 பேர் அந்த கூட்ட ஃபாதர் தான் பேசணும், அவர் என்ன பேச வச்சுட்டார். நான் பிரசங்கித்த போது 3000 பேர் ஒப்புடுத்தவர்கள் முன்னாடி இருந்தாங்க. நம்ம தேசங்கள் அது பெரிய பதில் இல்லை, ஆனா இந்த தேசத்துல வெள்ளக்கார தேசத்துல வரது பெரிய காரியம். 100 பேர் ஒப்பு கொடுத்தார்கள். நான் சொன்னேன் டாவின்சி கோடுக்கு இதான் என்னுடைய பதில். 3 நாளா ஏதாவது சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு தோணுச்சு. அவன் பேரே எடுக்கூடாது, ஆண்டவைய வாய்க்கு பூட்டு போட்டுட்டாரு. இப்ப நான் கொஞ்சம் திறந்து பேசுறேன்னு சொல்லி சொன்னேன். டாவின்சி கோடுக்கு பதில் இதுதான். டாவின்சி கோட எழுதின டான் ப்ரௌனே, உன்னாலே ஒரு நல்லவனை கெட்டவனாக மாற்ற முடியும், கண்ணுள்ளவனை குருடனாக்க முடியும், குருடனுடைய கண்ணை திறக்க முடியுமா கேட்டேன். ஒரு கேன்சர் கட்டியை சுகமாக்க முடியுமா, செத்தவரை உயிராக்க முடியுமா, அதெல்லாம் விடியா. ஒரு அனாசினாலே போக்கப்படுகின்ற ஒரு தலைவரை ஒரு நாள் சுகமாக்க முடியாது. என்ன செத்து போன கொள்கைகள் எழுதி கொண்டிருக்கிறாய், என் இயேசு ஜீவிக்கிறது இதை தர என்ன பதில் வேணும் என்று சொல்லிட்டு கடைசியா நான் சொன்னேன், எச்சில் துப்பி எரிமலைகளை அணைத்து விட முடியாது. இதான் இவங்க ட்ரை பண்றாங்க, எச்சில் துப்பி எரிமலை அணைக்க பாக்குறாங்க, நீ எரிந்து போவாய். ஆமே சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ கொண்டு போய் அக்னி சூளையில போட வந்தவனே எரிஞ்சு போனானே, நீ தெய்வத்தையா நெருப்புல போட பாக்குற, நீ எரிந்து சாம்பலாவாய். எத்தனையோ பேர்கள் வந்தார்கள், கீர்க்குகேர்டு வந்தான், எவனவனெல்லாம் வந்துட்டு போயிட்டான், அமர் இப்படிப்பட்ட பெரியவர் பெரிய மாமேருவாக உயர்ந்திருந்தவெல்லாம் மண்மேடா போயிட்டானுங்க. ஆமே இமய மலைகளாய் நினைக்கப்பட்ட பெரிய தத்துவர்கள் எலி வலைகளாய் முடிந்தார்கள். இதுதான் நடந்தது. அப்படிங்கும் இவன் யாரு ஒரு கதா சந்தமட்டலாம் பெஞ்சாய்தான் எழுதினாலும் டான்ரோட மனைவி எழுதின புத்தகம் அது கோர்ட்ல போய் சேலஞ்ச் ஆச்சு, இவனுக்கு பணத்தை கொடுத்து மாத்தி போட்டாருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு பதில் இதுதான், என் தேவனுடைய இயேசுவின் பெயரால் இன்றைக்கும் அற்புதம் நடக்கிறது, இன்றைக்கும் சப்பாரி எழுந்து நடக்கிறான், இன்றைக்கும் குருடைய கண்கள் திறக்கிறது, இன்றைக்கும் ஊமைகள் பேசுகிறார்கள், முடவர்கள் மானை போல துள்ளி குதிக்கிறார்கள். ஹல்லேலூயா, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியம் வதந்திகளை மேற்கொள்ளும், சத்திய வதந்திகளை மேற்கொள்ளும் கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு சீஷர் சொல்றாங்க, இப்பதான் ஊரெல்லாம் பரப்பி இருக்கான், இயேசு களவு கொண்டு போயிட்டாங்க, களவு என்னையா களவு கொண்டு போறாங்க. இதோ பார், இந்த சப்பானி ஏஞ்சதுக்கு காரணம், அவன் எங்க சப்பானி என்ன தெரியுமா, தேவாலயத்தின் வாசல். எத்தனை முறை வேத பாரம்பரிய உள்ள போயிட்டு வந்தான், எவனா ஒருத்தனுக்கு ஒரு துப்பு இருந்துச்சா அவனை எழுப்புறதுக்கு, உன்னை யாராலையும் முடியல, ஏன்னா உன் கடவுள் செத்து போயிட்டான், என் கடவுள் உயிரோடு இருக்கான், எழுப்பி விட்டான். வைராக்கியம் கொடுக்க வேண்டும். ஆமே இந்த ஒரு வைராக்கியம் கொடுக்க இருக்கிறது கத்திர உயர்த்துவார். ஹல்லேலூயா. கத்த திருநாமத்தை வேண்டாமே, கத்திர ஸ்தோத்திரம். ப்ளீஸ் தி லார்ட். சரி, சத்தியம் வதந்திகளை மேற்கொண்டது. ஐந்தாவதாக, எவர்லாஸ்டிங் லவ் எக்ஸ்டெண்டிங் பியாண்ட் கிரேவ். என் உள்ளத்தை தொட்ட ஒரு குறிப்பு இது, நித்திய அன்பு கல்லறையை கடந்து நின்றது. வாசிங்க யோவான் 20:17-20. இந்த குறிப்பு, நித்திய அன்பு கல்லறையை கடந்து நின்றது. எவர்லாஸ்டிங் லவ் எக்ஸ்டெண்டிங் பியாண்ட் கிரேவ். வாசிகள்,
இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லென்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டுப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
போதும், நல்ல கவனியங்கள். இது ரொம்ப என் உள்ளத்தை தொட்டு நல்ல கருத்தோட கவனியங்கள். இயேசு கிறிஸ்து அப்பத்தை பங்கிட்ட போது 5000 புருஷன் தான் சாப்பிடுறது, பெண்கள் ஒரு 10,000, பிள்ளைகள் ஒரு 10,000, 25,000. அப்பத்தை பங்கிட்ட போது 5000 புருஷர்கள் இருந்தார்கள், வல்லமை பங்கிட்ட போது 70 பேராக குறைந்தார்கள். கரெக்டா, 70 வல்லமை. வசனத்தை பங்கிட்ட போது 12 குறைஞ்சது, 12 சீஷர்கள். ரகசியத்தை அவர் பங்கிட்ட போது அது 3 குறைஞ்சது, பேதுரு யோவான் யாக்கோபு. ஆனா சிலுவையில் தொங்கினப்ப தனியா தொங்கினார், எல்லாம் ஓடிட்டான். யோவான் கூட கடைசியில் தான் வராரு, ஆனால் இயேசு சிலுவையில தொங்குற போது எல்லாரும் ஓடிட்டாங்க, தனிமையிலே தொங்குகிறார். அப்ப இயேசுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும். இயேசு ஏற்கனவே இப்பதான் புந்தன நாள் நைட்டு தான் கெத்தமனை தோட்டத்தில் என்னோட 1 மணி நேரம் விழிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் தூங்கிட்டாங்க, எல்லாம் நிக்கிறேன், திரும்ப வந்து பாக்குறோம் எழுப்பு சாரி, 1 நிமிஷம் எங்களை கொஞ்சம் முடிச்சிடக்கூடாதா. இயேசு அந்த சமயத்திலே பாடுகள் வழியே கடந்து போகிறார், அவர் ஜெபிக்க அவளுக்கு துணையாக கூப்பிடுகிறார், ஒருத்தரும் வரமான எல்லாம் தூங்கிட்டாங்க. சரி, அதன் பிறகு வர்றா மல்கூசனுடைய இந்த காதை வெட்டுறான் பேதுரு, அதை ஒட்ட வச்சு காட்டுறான் தன்னுடைய வல்லமையை, எல்லாம் மறந்துட்டாங்க. கடைசியில் இயேசுட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப ஓடி போன உடனே இப்ப இயேசு மைண்ட்ல என்னென்னலாம் இருக்கும் சொல்லுங்க. இப்ப இயேசு விட்டுருங்க, வேற யாரா தூங்குறான்னு வச்சுங்க, என்ன யோசிப்பாரு? நான் உயிரோடு எழுந்த உடனே வைக்கிறேன் பாரு வேலை, முதலாவது என்ன பண்ண போறேன், முதலாவது நான் ஃபர்ஸ்ட் நான் போய் பிலா திட்ட போவேன், ஏண்டாப்பா கைய கழுவுனியே, இப்ப என்ன சொல்ற நீ, கை கழுவிய நொப்பு கொடுத்தாதானே, நான் குற்றமற்றன்னு உனக்கு தெரியும், பெஞ்சாதி சொல்லி கேட்கலையே, நீ என்னை ஒப்பு கொடுத்தாய், இப்ப என்ன சொல்றேன், உயிரோடு இருக்கதா இல்லையா, அவன் மண்டலத்தில் அடிபோட்டு அங்க இருந்து பிரதான சேர்த்த போவேன், காதை பிடிச்சு சொல்லுவேன், என்ன கொண்டு ஒப்படைச்சிங்களே, பெயல் சபு என்னென்னமா சொன்னீங்களே, சிலுவையில போட்டா முடிஞ்சணும் சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க, கேட்டிருப்பேன் கேட்க மாட்டேனா, கேட்டிருப்பேன். அடுத்தது என்ன தெரியுமா, இந்த பேதுரு பயல பேதுரு எல்லாம் மிளகால் போடு தோப்புக்கரணம் போடு எல்லாம் ஓடி போனீங்க, என்ன பிள்ளைங்கடா நீங்க எல்லாம் பன்னெண்டு டிஸ்மிஸ் கிறிஸ்லோஸ் குண்டிக்கும் போ எல்லாம் போ, இனிமேல் நான் இப்ப கலிலேயாவுக்கு போய் பன்னெண்டு பேரை நான் தேர்ந்தெடுக்க போறேன் புதுசா, சொல்லுவேனா சொல்ல மாட்டேனா, ஏன் இதெல்லாம் ஃபெயிலியர், ஊசி பட்டாசு இதெல்லாம், அது நனைஞ்சு போன ஊசி பட்டாசு. பன்னெண்டு உயிரோடு இருக்கிற போது இயேசு சொல்றாரு, நம்ம எருசலேமுக்கு போறோம் மறிக்க போறோம் எல்லாம் குசு குசுன்னு பேசுறோம், பிறகு என்னடா பேசுவீங்கன்னு கேக்குறாரு, எல்லாம் அமைதியாக, ஏன்னா யார் பெரியவனா இருப்பான், என்ன விஷயம் தெரியுமா, ஆண்ட சொல்றாம எருசலேமுக்கு போறோம் நம்ம மறிச்சு போ, நான் மறிக்க போறேன் சிலுவையில மறிச்சு போவேன், இதெல்லாம் சொன்ன உடனே பின்னாடி பேசுறாங்க, ஐயோ தலைவர் சரி போயிடுவாராமே, நம்ம என்ன பண்றது, தலைவர் போயிட்டா நம்ம எல்லாம் மந்தை மெய்ப்பனை வெட்டினால் மந்தை நாடு சிதறிக்கப்படும் சொல்றாரே, அப்போ மந்தை நாடு சிதறிக்கிறாங்க நம்ம என்ன செய்ய, நமக்கு ஒரு மெய்ப்பன் வேணும் தானே, யார் தலைவனா இருப்பா, பேரு சொல்ல நான் தான், யாக்கோபு யோவான் சொன்ன இல்ல, நாங்க சொந்த சித்தியுடைய பிள்ளைங்க, நாங்க தான் பெரியவங்க, எவன் பெரியவன் பேசிட்டு வந்தானுங்க, ஆனா கடைசியில சிலுவையில ஓடி போறதுல எவன் பெரியவனாயிடுச்சு, எல்லாம் ஓடிட்டாங்க, ஒருத்தன் உடுமையை விட்டு போயிட்டான், துண்டை காணும் துணியை காணும்னு, அப்ப இயேசு எவ்வளவு கோவம் இருக்கும், புட்டிச்சு ரெண்டு பலா பலா அரைஞ்சு டிஸ்மிஸ் பண்ணிட்டு புதுசா பன்னெண்டு பேரை கொடுக்கணும், ஆனா விரதம் சொல்றாரு மரியாதை மரியாதை, சரி இந்த பயல சிலுவையில் அறையிறப்போ ஓடி போனாங்க, ஓகே நான் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாமா, ஆனா இவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பைபிள் இருந்தது, நான் உயிரோடு எழுந்துவேன் சொல்லிட்டு மூன்றாம் நாள் உயிரோடு நல்லாவே பேதுரு வந்து கடைசி அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், செத்து போன யூதாஸ் கூட தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இவனுக்கு கல்லறைக்கு வந்து எட்டி பார்த்தா போக கூடாது, எல்லாம் அவன் ரூம கூட்டிட்டு உள்ள பயந்து உட்கார்ந்துருக்கான், ஆனால் இயேசு சொல்லுகிறார் அத ஒண்ணுமே சொல்ல, அத வாசிக்கமா, ரொம்ப என் உள்ளத்தை தொட்ட போய் வாசிக்கிற,
இயேசு அவர்களை நோக்கி
இல்லமா என்னை தொடாதே,
என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரனிடம்,
என் சகோதரனிடத்திற்கும்
போய்,
ஒரு நிமிஷம், என் சீஷரிடம் கூட சொல்ல, என் சகோதரர் என்றால் யார், உயிர் கொடுக்கணும் சகோதரனா, ஆமே, இன்னைக்கு தொப்புள் குடி உறவை குறித்து ஏன் பேச, நான் இந்தியாவை சேர்ந்தவன், ஏன் இலங்கையில பிரச்சனை, எனக்குள்ள ரத்தம் துடிக்கிறது, நமக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, ஹல்லேலூயா, நமக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, கத்தத்தில் எப்ப இப்ப இல்ல 83ல் என ஞாபகம், நான் கவியரங்கத்தில் தலைமையாகிறேன் இந்தியாவில், அதை நான் இப்படியாக நான் வாசித்தேன், இந்துமா கடலிலே நீங்கள் இனி மீன் பிடிக்க முடியாது, மிதந்து வரும் ஈழத்தமிழின் ஈரர் குலைகளை தான் சேகரிக்க முடியும், கடலிலே உப்பு எடுத்த காலம் மாதிரி ஹீமோகுளோபின் சேகரிக்கும் காலம் தொலைவில்லை என்று எழுதினான், அந்த நாட்டில் ஏன் நம்ம உறவு அது, அப்படி என்று சகோதரர் என்றால் இந்த ரத்தம் துடிக்கிறோம், தானாட விட்டாலும் தசையாட வேண்டுமே, இன்றைக்கு இயேசுவை குற்றி பச்சை மரத்தை அவர்கள் வேதனைப்படுத்துகிறோம், விட்டுட்டு ஓடி போயிட்டான், அவனை சகோதரன் என்று அழைக்கிறார், ஏன் ஆண்டவர் இவனை போய் சகோதரன் அழைக்கிறேன் சொன்ன, அவர் சொல்றாரு முத்தத்தால் காட்டி கொடுத்தவனையே நான் சிநேகிதன் தானே அழைச்சேன், முத்தத்தால் காட்டி கொடுத்தவனையே நான் சிநேகிதன் என்றால் அழைத்தேன், உயிர் காப்பான் தோழன் என்பார்கள், ஆனால் என் உயிர் போக காட்டி கொடுத்தவனே சிநேகிதன் என்று சொன்னால், இந்த பிள்ளைகள் பாவம் அவர்கள் என்னுடைய சகோதரர்கள், இதுதான் என் உள்ளத்தை உடைச்ச ஒரு பகுதி, உயிர்த்தெழுந்த இயேசு, நான் உண்மையா நான் ஒப்பனா உங்களுக்கு சொல்ல போனா, அப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்ச எங்க அம்மாவை போய் பார்ப்பேன், என் தாயை நான் நேசிக்கிறேன், தகப்பன் நான் நேசிக்கிறேன், அப்ப அவங்களும் தான் போய் பார்த்திருப்பேன், இன்னும் இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்ல, நீங்க இஸ்லாமிய கருத்துக்கள் தெரியும் உங்களுக்கு என்னன்னு, இயேசு சிலுவையில் மறிக்கவில்லை என்றால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்கு, என்ன சொல்றாங்கன்னா குரானின் படி இயேசு சிலுவைக்கு போறதுக்கு பதிலாக யூதாஸ் காரியத்தோ அல்ல ஒரு பிடிக்க வந்து ஒரு போர் சேவனோ இயேசு போல மாற்றப்பட்டான் நல்லா வேலை, அவனை கொண்டு போய் தான் சிலுவை ராஜாங்க, எனவே செத்தது யூதாஸ் காரியத்தோ அல்லது வேறு எவனோ ஒரு போர் சேவனும் செத்தான், இயேசுவை அல்ல உயர்த்தி கொண்டா, இன்னும் சொல்ல போற குரானை தெளிவாய் படித்து பாருங்கள், அவர் அல்லாஹ் சொல்றாரு யூதர்களே நீங்கள் எம்முடைய ஈசா நபியை சிலுவையில் அறைந்தேன் என்று சொல்லுகிறீர்களே, நபியை எப்படி சிலுவையில் அறைய முடியும், யாம் தாம் அவரை எமக்கு இணையா உயர்த்தி, இதே வார்த்தை இருக்கு அரபிக்ல இருக்கு, நான் தமிழ் அப்படி சொல்றேன், தஜ்மாவில் தான் படித்தது, யாம் தான் அவரை எமக்கு இணையாக உயர்த்தி கொண்டார் என்று சொன்னால், அல்லாவுக்கு இணையாக இயேசு ஒருவர் உயர்த்தப்பட்டிருக்கார், எத்தனையோ நபிகள் உண்டு, 23 விசேஷமா நபிகள் உண்டு, ஆதாம் நபியிலே தொடங்கி இன்றைக்கு நபிகள் நாயகம் வரைக்கும் எடுக்கின்ற போது இத்தனை நபிகளுக்குள்ளேயே இயேசு நபி ஒருவர் தான், கன்னி வயிற்றிலே பிறந்தவர் உங்களுக்கு தெரியுமா, மனுஷ கலப்பு இல்லாமல் அவர் கன்னி வைத்து தோன்றினவர் இஸ்லாம் சொல்லுகிறது, இயேசு ஒருவர் தான் சைத்தானாலே தொடப்படாது. காரணம் எல்லா பிள்ளைகள் தான் சைத்தான் பெற்றோம், ஆனால் இயேசு சைத்தானாலே தொடப்படாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மூன்றாவது இஸ்லாம் சொல்லுகிறது, இயேசு நபி ஒருவன் பாவமே செய்யாமல் வாழ்ந்தா மற்ற எல்லாருக்கும் குறை இருந்துச்சு. குறையற்ற பிழையற்ற கரையற்ற வாழ்க்கை வாழ்ந்த நபிகளாக யாரு நபி யார் என்று இயேசு ஒருவர்தான், ஈசா நபி என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அற்புதங்களை அதிகமாக செய்து மரித்தோரை உயிரோடு இழப்பெண்ணு ஈசா நபி ஒருவர்தான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, திரும்பி வரப்போகிற நபி அவர்தான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவர் திரும்ப வந்து தஜ்ஜல் என்கின்ற அந்திகிறிஸ்துவை தோற்கடித்து அவர் தேவனுடைய ராஜ்யத்தை அல்லாஹ்வின் ராஜ்யம் ஏற்படுத்த இஸ்லாம் சொல்றது. எவ்வளவு விசுவாசிக்கிறாங்க பாருங்களேன். உண்மையில் இஸ்லாமியர்கள் இயேசு விரோதிகள் அல்லவே இல்ல. அவங்களுக்கு பிரச்சனை வெள்ளக்காரங்களோட, அமெரிக்கர்களோட, மற்றவங்களோட பிரச்சனை. எனவே கத்தர் எல்லாரையும் இன்னைக்கு பாருங்க, இஸ்லாமிய தேசங்களில் போற பெரிய எழுப்பு நடந்துட்டு இருக்கு. என்னுடைய நண்பர்கள் மசூதியில உட்கார்ந்து குரானை படிக்கின்றப்ப போடுகின்றப்ப இதை பார்த்து ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க சொன்னதை நான் சொல்றேன் உங்களுக்கு, ஈசானவி இவ்வளவு பெரியவரா, அவர் மூலமா அற்புதம் நடக்கதா, அதிசயம் நடக்கா என்று ஏற்றுக்கொள்கிறார். என்ன நம்ம ஆளுங்களுக்கு தான் தலை கிருகிறது போச்சு, சத்தியம் கேட்டு 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 மண்டை குழம்பி போய் இப்போ சத்தியமே இல்லை. ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வளவு கூட 1000 குறை வித்தியாசமானவர். இவர்கிட்ட அங்குள்ள நீங்க பழகலாம், என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். இவருக்கு கோபப்படவே மாட்டாரு. அதனால நீ வந்து அந்த பிள்ளை என்கிட்ட கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டப்ப சொன்னால், நீங்கள் ஆதம் நபி பாவம் செய்தான் எப்படி சொல்றீங்க? பைபிள் குரான்ல இருக்கேமான குணா என்று சொல்லுகிற பாவத்தின் பிரவேசம் இன்றைக்கு ஆதாம் மூலமா இருந்தது குரான் சொல்றதேமா அப்படின்னு அப்படி யோசிச்சாங்க. சரி ஓகே, அதை விட்டுருங்க. ஆனால் ஈசா நபி வந்து எப்படி சிலுவைக்கு போக முடியும்? நான் கேட்ட, நீங்கள் இன்றைக்கு ஈத் திருவிழாவை எதற்காக கொண்டாடு? ஈத் எதற்காக கொண்டாடுறீங்க? பக்ரீத். பக்ரி என்றால் ஆடு என்று பொருள். இன்றைக்கு ஆடு பலியிடப்பட்டதை கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா தான் பக்ரீத். பக்ரீத். அப்ப நான் கேட்டேன், ஏன் ஆடு பலியிடப்பட்டது? அந்த பிள்ளை சொன்னால், படிச்சவன், எம்பிஏ படிச்சவன், அவள் சொன்னால், இன்றைக்கு இந்த ஆடு அன்றைக்கு இஸ்மவேல் நபியை இப்ராஹிம் அதாவது ஆபிரகாம் பலியிட கொண்டு சென்ற போது அவர் அல்லாஹ் வெளிப்பட்டு, நீ பலியிட வேணாம், அதற்கு பதிலாக பக்ரி இந்த ஆட்டை பலியிடுன்ற ஆட்டை கொடுத்த அப்படினாலே இன்றைக்கு இஸ்மவேலுக்கு பதிலாக பலியிடப்பட்டது தான் ஒரு ஆடு எனவே கொண்டாடுகிறான். கேட்டேன், இஸ்மவேல் நபி பெரியவரா ஆடு பெருசா? அந்த பிள்ளை சொன்னா, நபிகள் பெரியவர், ஏதாவது சாதாரண மனுஷனோட பெரியவர் இஸ்மவேலும் நபி. நான் சொன்ன, ஒரு நபியினுடைய உயிரை ஒரு ஆடு காப்பாற்ற முடியுமான்னு கேட்டேன். இல்ல, ஆனா அப்படிதான் இருக்கு பக்ரீத்துல. நாங்கள் ஈசாக் என்றோம், நீங்க இஸ்மேல் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இஸ்மேலா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு பரிசுத்தவானுடைய அல்லது ஒரு தலைவர் ஒரு முக்கியமான தீர்க்கதரிசியுடைய உயிரை ஒரு ஆடு காப்பாற்ற, இன்னும் சொல்ல போனால் ஒரு தீர்க்கசி உயிரை காப்பாற்றும்படியா ஒரு ஆடு ரத்தம் சிந்தினதை நாம் விழாவாய் கொண்டாடி கொண்டிருக்கோம். இது வேற ஒண்ணும் இல்லாம இது நிழல். இயேசு தான் அந்த ஆடு. அதனால்தான் பைபிள்ல யோவான் சாமி சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டு கூட்டி. எனவே ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் சொல்லி மோரியா மலையிலே அவன் பார்த்த அந்த ஆடு இருக்கிறது, அது தேவாட்டு குட்டியின் முன்னிழல் என்று அப்படி ஒத்துட்டான். அன்றைக்கே கத்தரவளை தொட்டார், கத்தரவளை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ரீசனபிளா பேசணும். அவங்களை போய் எல்லாரும் டெரரிஸ்ட் மாதிரி வச்சு அவங்களை திட்டக்கூடாது. ஆமே, அவங்க அன்பாய் பேச வேண்டும். சத்தியத்தை நாம் பகுத்து பொறிக்கிற போது ஏற்றுக்கொள்வார்கள் கத்தரை சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமே, கத்தர் திட்டு. ஆமே. எனவே நாம் இங்கே பார்க்கிறோம் இன்றைக்கு அந்த இயேசுவின் அன்பு, அன்பை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே இன்றைக்கு பார், இயேசுவின் அன்பு எல்லாரையுமே தொடுகிறது. எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாருமே இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அன்பினுடைய ஒரு முத்தாய்ப்பாய் நான் இதை பார்க்கிறேன். சிலுவையில் இயேசு சொன்ன முதலாவது வார்த்தை, கடைசியில் நீங்களும் நானும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அது? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன அறியா இருக்காள், பாவ மன்னிப்பு கொடுத்த தேவனாக இருக்கிறார். இரண்டாவது வார்த்தை, சமுதாய துரோகிக்கு மன்னிப்பு, இன்றைக்கு என்னுடைய பரதேசியில் இருப்பாய். இப்படிப்பட்ட தேவன் உயிரோடு எழுந்த பிறகு எந்த சீசன் தன்னை விட்டு ஓடி போனால் அவன் தேடி போறார். ஆமே, என்ன அன்பு பாருங்க. தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு கத்தர் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு இங்க வந்திருக்கு ஒரு சிலரோட கத்தர் பேசுகிறார். நீங்க உள்ளத்த துக்கமா இருக்கீங்க, என்ன துக்கம் தெரியுமா? ஆண்டவரே, ஆதியில் கொண்டு அன்பை நான் விட்டுட்டேன். நான் உண்மை பற்றி கொண்ட நாட்களில் என் கண்களை கூட பிடுங்கி கொடுக்கத்தக்கதாக நான் அன்பு கொண்டிருந்தேன். ஆனா எல்லாம் போச்சு ஆண்டவரே, நான் மங்கி போனேன். அலலுமின்றி குளிருமின்றி நான் மாறி போனேன். ஆண்டவரே, எனக்கு விடுவில்லையா? என்ன நீங்க சொன்னீங்க, கத்திர பிள்ளைய உன்ன தேடி வந்திருக்கேன். அதுக்குதான் இந்த செய்தி இன்னைக்கு வருது. நீங்கள் மங்கி போயிருந்தால் நெறிந்த நாணலை முறியாதவர்
மங்கி எரிகிற திரிய அணையாதவர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நெறிந்த நாணலை நிமிர்த்தி கட்டுவார். மங்கி எரிகிற திரியை கறி நீக்கி தூய்மைப்படுத்தி இன்னும் அவர் கொழுந்து விட்டு எரிய செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? இயேசு அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். உங்களுக்கு அதை செஞ்சு கொண்டிருக்க அன்புள்ள தேவனுங்க. நீங்க நான் ஓப்பனா சொல்றேன், கிறிஸ்தவர்களை யாராவது வெறுக்க முடியும்? கிறிஸ்துவை வெறுக்கவே முடியாது. கிறிஸ்துவை வெறுக்கவே முடியாது. மகாத்மா காந்தி அடிகளை யாரோ ஒருவர் கேட்டார், வாட் டு யூ திங்க் அபவுட் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியன்ஸ்? அவர் சொன்னார், ஐ லவ் தர் கிரைஸ்ட், ஐ ஹேட் தர் கிறிஸ்டியானிட்டி. அவருடைய கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், ஆனால் அவருடைய கிறிஸ்தவத்தை நான் என கிறிஸ்தவர் கிறிஸ்தவ வாழ தவறிட்டோம். ஆமே. இயேசுடைய அன்பு எல்லாரையுமே ஈர்க்கும், அது ஒரு காந்தம். ஆமே. இயேசுடைய அன்பு பாருங்க, இவன் எல்லாம் ஓடி போய் அவன் பின்னாடி போறான். உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறான். எந்த தலைவரா முன்னாடி போவாரா? மீட்டிங் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் லேட்டா வந்தாலும் தலைவர் அவர். ஆனால் முன்னாடியே போயிட்டார். போயிட்டு பிள்ளைகளே வா. இதுல வேடிக்கை என்னன்னா, இவன் இவ்வளவு நடந்து திரும்ப மீன் பிடிக்க போனான். இவ்வளவு கோபம் வந்திருக்கும், மீனையும் படகையும் அவனையும் சேர்த்து எரிச்சிருக்கணும். இல்ல, பண்ணல. அவர் கேக்கல, ஏதாவது மீன் கிடைச்சதா? அப்ப ஐயோ, ராமுலுக்கு வில போட்டு பார்த்த ஒண்ணு கிடைக்கல, சரி அந்த பக்கம் போடு. போட்டா 153 மீன். ஆச்சரியம். இழுத்துக்கிட்டு வராங்க, சரி ஆண்டவன் தெரிஞ்சு போச்சு. இங்க பார்த்தா இவர் என்ன பண்றது தெரியுமா? உங்களுக்கு நம்மளாதான் கையில ஒரு பெரம்ப வச்சுட்டு காத்திருப்பாங்க. வா, எத்தனை முறை அவன் சொன்னா கேதிரிக்கவா, முந்திரி கொட்டைக்குவா, ரெண்டு அடி போட்டிருக்கோம். திரும்ப யார் படகு எடுக்க சொன்ன படகையும் வலையை விட்டு என் பின்னாடி வர சொல்ல, திரும்ப படகு பின்னாடி. நீ போனது போன ஒரு கூட்டத்தை கூட்டு போயிருக்க, உனக்கு தெரியுமா? அந்த பின்வாங்கி போறவன் தனியா போக மாட்டான், நாலு பேர் இழுத்துட்டு போயிடுவான். இவர் போனாரு படகு எடுத்துட்டு அவனையும் சேர்த்து கொண்டு போயிட்டார். ஏ சார், இங்க வாப்பா சாப்பிடுறதா இருக்கா? இவன் மீன் எடுக்க போற, அதுக்குள்ள பார்த்தா இங்க மீன் ரெடியா இருக்கு, கிரில்ல ஐயா சமைச்சு வச்சிருக்காஸ்டிக் மீன். அவள் அதை சாப்பிடுகிறார். இப்ப கூட நீங்க இஸ்ரேல் பார்த்தா பீட்டர்ஸ் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்கு, அழகான ஃபிஷ். அவங்க சொல்லுவாங்க இதுதான் இயேசு கிரில் போட்டாரோ, எப்படி தெரியாது? மொத்தத்துல இயேசு மீன் பொறிச்சு கொடுத்தார். கத்தரி சொல்றோம், ஆண்டு கையால சமையல் பண்ணா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பெஞ்சாதி சமையலே இவ்வளவு சிறப்பா இருக்கு. அப்ப சொன்னாரு, மத்தவங்களெல்லாம் மிளகா போடுவாங்க, கொத்தமல்லி போடுவாங்க, மஞ்சள் போடுவாங்க, கடுகு போடுவாங்க, சீரகம் போடுவாங்க, அது இதெல்லாம் போட பெருஞ்சீரகம் எல்லாம் போடுவாங்க. ஆனா என் மனைவி அதோடு கூட ஏதோ ஒன்று சேர்த்து போடுறா, அந்த ஏதோ ஒண்ணுதான் சுவையை கொடுக்குது. அது ஏதோ ஒண்ணு என்று தன்னுடைய அன்பை போடுகிறான். என் கணவனுக்காக சமைக்கிறேன், அதுவே சுவையா இருக்க. என் ஆண்டவர் சமைச்சது எப்படி இருக்கும்? அவர் செய்த மீன். ஐ மீன், ஆதாம் ஏவாள் கூட அவர் சமைச்சு போடல, அப்பா அம்மா கூட அவர் சமைச்சு போட்டதா பைபிள்ல இல்ல. தச்சு வேலை செஞ்சாலும் ஹிஸ்டரி சொல்லுது. ஆனா இயேசு சமைச்சாராம். எப்போ? இவனு ஓடி பண்ணவனுக்காக. இதான் இயேசு அன்பு. இது உண்மையை நான் பேசுறது, என் உள்ள உடைகிறது. இப்படிப்பட்ட தெய்வத்தை எங்க எங்க பார்க்க முடியும்? எங்க பார்க்க முடியும்? தப்பு செஞ்சா அடி, அதான் உலகம், அதான் எல்லாமே. ஆனால் இங்கே என் தேவன் அவனவன் தளர்ந்து போய் ஓடுறான், பின்னாடியே போறார். ஆமே. என் தேவன் அன்பு மிக்க தேவன்க, அவரை விட்டு விடாதீர்கள். ஆமே. அவரை விட்டு விடாதீர்கள். அவர் அன்பு மிக்க தேவனாக இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவேதான் நித்திய அன்பு கல்லறை கடந்து நிற்கிறது, அவன் அப்படியே நேசிக்கிறார். ஆமே. நேசித்தா பிறகுதான் பேதுரு கேட்கிறார், யோனாவின் குமாராய் சீமோனே, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? சைமன் பார் ஜோனா, டு யூ லவ் மீ? ஜெர்மன் எப்படி இருக்கு? சிமோன் சோன் யோனாஸ் ஹேஸ் டு லீவ் ஃபார் மிஷ், ஹேஸ் டு மிஷ் லீவ், ஹேஸ் டு மிஷ் லீவ். யா, எல்லா நான் எனக்கு தெரிஞ்ச பாஷை தான் படிச்சு பார்த்தேன், ஒரே சென்டென்ஸ் மூணு முறை வருது. ஏன் மூன்று முறை கேட்டார்? சில சொல்றாங்க மூணு முறை வருதளிச்சா மூணு குட்டு கொடுத்தாருன்றாங்க. அது வல்ல, இது ஒரு பெரிய செய்தி, எல்லாம் நான் சொல்ல முடியாது. சுருக்கமா ஒன்னே ஒன்று சொல்றதுமா, இயேசு அன்பாய் இருக்கிறார் என்பதற்கு வித்தியாசமான பதங்களை பயன்படுத்துகிறார். கிரேக்க மொழி தமிழ் மொழியை விட, தமிழ் மொழியை போல வளமையோட ஒரு மொழியை வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அன்புன்றோம், காதல்ன்றோம், நேசம் பாசம் சொல்லிட்டு போறோம். ஆனால் கிரேக்க மொழியில தெளிவான வார்த்தைகள் இருக்கு, 16 வார்த்தை இருக்கும். அன்பு, அன்பை குறித்து சொல்ல 16 விதமான அன்பு, சகோதரனை சிநேகிக்கிறது, மைத்துனியை சிநேகிக்கிறது, வேலைக்காரனை சிநேகிக்கிறது, நிறைய இருக்கு, 16 விதம். அதுல 4 மிக முக்கியமானவைகள். 1 ஈரோஸ், சரீர பிரகாரமான அன்பு, கணவன் மனைவிக்கு உள்ளே உள்ள வசீகரிப்பு, சரீர பிரகாரமான அன்பு. 2 ஸ்டார்கே என்று சொல்வது, அது பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு அன்பு, பிள்ளைகள் மீது பெற்றோர் செலுத்துகிற அன்பு. ஸ்டார்கே அன்பு, மூன்றாவதாக ஃபிலியோ அன்பு, சகோதரர்களுக்குள்ளே உள்ள அன்பு, சகோதர சிநேகம் என்று சொல்லலாம். நான்காவதாக உள்ளது அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு. இந்த நாலு அன்புல இந்த நாலாவது அன்பு விசேஷம். ஏனென்றால் ஈராஸ் என்பது என் மனைவி மீது எனக்கு ஒரு கவர்ச்சி இருக்க வேண்டும், இனக்கவர்ச்சி இருந்தால்தான் அவளை நான் நேசம் பண்ண முடியும். அதே மாதிரி இரண்டாவதாக ஸ்டார்கே என்று சொல்வது பெற்றோருடைய அன்பு கூட தணிந்து போக முடியும் இல்லையா, பெற்றோட அன்பு கூட தணிந்து போக முடியும். நேற்றுக்கு நியூஸ் எழுதிக்கலாம், தமிழ்நாட்டில் கர்த்தாவே ஒரு தாயார் தவறான வழி நடக்கிறாள், வயது வந்த பிள்ளை 18 வயசு பொண்ணு, அம்மாவை தட்டி கேட்டா கழுத்து நினைச்சு கொண்டுட்டு எண்ணெய் ஊத்தி கரிச்சு போட்டாலும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டார் சொந்த மகளை. இதெல்லாம் நடக்க முடியும், ஆனால் தேவன் அப்படி செய்ய மாட்டார் சார். எனவே பெற்றோர் அன்பு கூட தணிஞ்சு போக முடியும். மூன்றாவது ஃபிலியோ அன்பு, சகோதர சிநேகம் கூட தணிஞ்சு போக முடியும், ஆனால் அகாப்பே அன்பு தனியாது. ஏனென்றால் மற்ற அன்பெல்லாம் உணர்வு உணர்ச்சியின் அடிப்படையிலானது, அகாப்பே அன்பு சித்தத்தின் அடிப்படையானது. நம்மை நேசிக்கும்படி தீர்மானிச்சிட்டார். மற்ற அன்பெல்லாம் உள்ளத்தில் வரும். உங்களை பார்த்தா எனக்கு அன்பு பொங்குது பிரதர், உங்களை பார்த்தா எனக்கு நேசிக்க தோணுது பிரதர், ஆனா இந்த அன்பு அப்படி இல்லை. நீ என்னை வேண்டாம் என்று சொன்னாலும் உன் பின்னே வருவேன் நான், நீ என்னை வெறுத்தாலும் உன்னை என்னால் வெறுக்க முடியலையே, உன்னை நான் நேசிக்கிறேன். அதுதான் அகாப்பே அன்பு, சித்தத்தின் அன்பு. இயேசு முதல் முறை யோனாவை இப்ப செய்ய பேதுரு பார்த்து கேட்கிறார், யோனான் குமாரன் சீமோனே நீ அகாப்பே அன்புடையவனா இருக்கிறான், இவர்களை காட்டிலும் எதை இந்த படகு வேலை ஆட்களை காட்டிலும். அவன் சொல்ல, ஆண்டவரே நான் ஃபிலியோ அன்புடையவனா இருக்கிறேன், நான் நேசிக்கிறேன். அப்போ அவன் கொடுக்கிற பதில் அகாப்பே இல்ல ஃபிலியோ, அது லோயர் டைப் ஆஃப் லவ், தாழ்ந்த ஒரு அன்பை உடையவராய் இருக்கிறேன் சொல்றான். ஆண்ட சொல்றாரு என் ஆடுகளை மீட்பார். திரும்ப கேட்கிறாரு, யோனான் குமாரன் சீமோனே நீ அவங்களை விட்டுரு, அவங்களோட கம்பேர் பண்ண உனக்கு நீ கஷ்டப்படுற, தனியா கேட்கிற 1-to-1 நீ என்னிடத்திலே அகாப்பை அன்பு உடையவனா இருக்கிறாயா? அவன் சொல்றான், ஆண்டவரே அகாப்பை அன்பு தெய்வீக அன்பு என்ற இல்ல, ஃபிலியோ அன்பை உடையவனா இருக்கேன், நான் உண்மை நேசி என்று நீ அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஃபிலியோ இருக்கணும் உங்களுக்கு தெரியும். இப்ப ஆண்டர் பாக்குறாரு, இது என்னடா பாய்வேன், 2 முறை கேள்வி கேட்ட 2 முறையும் ஃபெயில் ஆயிட்டான். ஜெர்மன் யூனிவர்சிட்டி நேற்று சொன்னேன், ஒரு பரீட்சையை 2 முறை எழுதி ஃபெயில் ஆனா அதோட அந்த சப்ஜெக்ட மறந்துட வேண்டியதான் இந்த தேசத்துல. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு ஜெர்மன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அல்ல, அவர் என்ன பண்ணாரு, இன்னொரு சான்ஸ் கொடுக்க போறேன். எப்படிப்பட்ட சான்ஸ்னா கட்டாயம் பாஸ் பண்ண போறான். கட்டாயம் பாஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, ஒன்னு க்வெஸ்சன் பேப்பர் அவுட் பண்ணும், கட்டாயம் பாஸ் பண்ணுவோம், இல்லன்னா அவனுக்கு தெரிஞ்ச பதிலை கேள்விய மாத்தணும், கரெக்டா, அவன் இருக்கிற பதிலுக்கு ஏற்ற மாதிரி கேள்விய மாத்தணும். இந்த சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க, மாமாவுக்கு சொல்லு என் பிள்ளை இந்த சின்ன வயசுல கணக்கு போடுறாங்க, என்ன கணக்கு 172 போனா 2 குட்டுமையா 4 வயசு அப்படியா, 139 போனா அப்படி எவ்வளவு ஃபாஸ்டா கணக்கு போடுற, என்ன விஷயம், அவனுக்கு தெரிஞ்ச ஆன்சர் 2, அதுக்கேற்ற கேள்வி கேட்கறது, 4-2 போன அவ்வளவு 2, 1,49,444, 1,44,442 போன அவ்வளவு 2, அவனுக்கு தெரிஞ்சிருக்கிற ஆன்சரே க்வெஸ்சனா கேட்டீங்கன்னா கட்டாயம் பாஸ் ஆவான். இப்ப இயேசு சொல்றாரு, என் பிள்ளைய நான் பாஸ் பண்ண வைக்க போறேன், சீமோன் பேதுரு பாஸ் பண்ண வைக்க போறேன், ஃபர்ஸ்ட் டைம் அகாப்பேவான் கேட்டேன் இல்ல ஃபீலியோன்னா, அடுத்த முறை அகாப்பேவன் கேட்டான் ஃபீலியோன்னு சொல்றான், இப்ப கேள்விய மாத்தின சொல்லி, பேதுருவே கண்ண பாருப்பா, முன்னுக்கு நின்று பாரு, நீயும் நானும் வேற எவனும் இல்லை, எல்லாரும் இதை மறந்துடு, இப்ப நீ பாஸ் பண்ண போற, கட்டா நீ பாஸ் பண்ண போற, கேள்விய பிடிச்சுக்கோ, உனக்கு நிச்சயமா கவலையே பண்ணாத, பாஸ் பண்ண போற, என்ன கேள்வி தெரியுமா, உங்ககிட்ட ஃபிலியோ இருக்கான்னு கேக்குறாரு. இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், வெரி குட் வெரி குட், நீ பாஸ் பண்ணிட்ட, 100 out of 100 வெரி குட். ஆட்டுக்குட்டிகளையும் ஆடியும் சேர்த்து வைப்பா, என்ன அன்பு பாருங்க, தேவனுடைய அன்பு. என் யோசி எப்படி எலிவேட்டர் மாதிரி, எலிவேட்டர் மேலிருந்து கீழே வந்துருச்சு, எலிவேட்டர் எட்டி பிடிக்க முடியல, அவனால மேல இருக்கு. அப்பா அகாப்பே அன்பு எங்க, என்று ஃபிலியோ அன்பு, ஆண்டவுடைய தெய்வீக அன்பு எட்டி பிடிக்கிறதுக்கு என்னால முடியாதப்பா, எனவே நான் ஃபிலியோ தான் இருக்க, ஆண்டவர் நீ கவலைப்படாத, எலிவேட்டர் கீழே வந்துச்சு, உள்ள வாழ்ந்தாரு, உள்ள வந்தான் ஆண்டவர், அகாப்பை நிலையிருந்து ஃபிலியோவுக்கு வந்து அவனை தூக்கிக்கிட்டு அவன் அகாப்பை கொண்டு போயிட்டான். எப்படி சொல்றேன், சில வருஷங்கள் கழித்து இதே பேதுருவை அதே ரோம சாம்ராஜ்யம் அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. என்ன தண்டனை கேட்கிறான், சிலுவையில் அறைய போறான். அப்படியே ஆமா, எந்த இந்த சிலுவையில, ஐயா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அவங்க நினைச்சிடறான் என்ன விட்டுருன்னு சொல்ல போறான், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்னன்னா என்னுடைய ஆண்டவரை நீங்க நேரா அரைஞ்சிங்க, என்ன தலைகளை அரைங்க, என் ஆண்டவர் மறித்த நிலையிலே நான் மறிக்க விரும்பவில்லை, ஏன்னா எனக்கு தகுதி இல்லை. அகாப் என்று கிரியை செய்கிறது. ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு முன்னாடி மருந்து வச்சு ஓடி போனவன் இப்ப என்ன சொல்றான், இயேசு மாதிரி மறிக்கனாலே தகுதி இல்லை, ஏன்னா அவர் மருந்து வச்சவன் என்ன தலைகளை போடு. அகாப் என்று வந்து விட்டது. அலபியா தேவ பிள்ளைகளை, எனவே நித்திய அன்பு கல்லறையை கடந்து அப்படியே அவங்களை மாத்திருச்சு. அந்த 11 பிள்ளைகள் தான் 120 மாறி கடைசியில இந்த உலகத்தை முழுக்க சுவிசேஷால் நிரப்பினார்கள். ஆமே. கடைசி குறிப்பு இந்த ஒரு 5 நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன். யோவான் 20:7.
சீலர்கள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த மற்ற சீலர்களுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான்.
ஆமே. இப்ப பாருங்கள், இயேசுடைய கல்லறைக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சா என்ன கிடக்குது, தலையில சுற்றப்ப தனியா மடிச்சு வச்சிருக்கு, அவர் உடம்பு சுத்தம் தனியா மடிச்சிருக்கு. எங்க தாத்தா சொல்லுவாங்க, ஏண்டா ஏன் சவுடன் பெட்டை மடிக்க கூடாதான்னு, எலும்பின பெட்டை நீங்கள் மடிக்க கூடாதா என்று சொல்லி. எங்க தாத்தா கொடுத்த ட்ரைனிங்கோ என்னவோ தெரியல, இன்னைக்கு வரைக்கும் ஹோட்டல்ல தங்கினா கூட நான் பெட்டை மடிச்சுட்டு தான் போவேன். அதுக்கு பல ஆள் இருக்கும், ஹோட்டல்ல தங்கினா மடிக்கிறதுக்கு ஆள் இருக்கும். ஆனாலும் கூட அந்த பழக்கம் நினைக்கிறேன், எங்க தங்கினாலும் சரி அல்லது ஒரு ஹோட்டல் போனாலும் சரி, நம்ம எழுந்துட்டோம்னு சொன்னா பெட்டை நீட்டா மடிச்சு வச்சிடும். ஆனா உண்மையிலே அது அவர் ஏன் சொல்லுவாருன்னா, அவர் சொல்லுவாரு, ஏசு குறித்து ஏஞ்சு போறப்ப பெட்டை மடிச்சு வச்சுட்டு போன. ஆனா அதுவெல்லாம் அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த கொஞ்சம் கை தூங்க. தமிழ்நாட்டில் வந்திருக்குள்ள யாராவது இருந்தால், இந்தியாவை சேர்ந்தவள் யாரும் இல்லை. ஓகே, இலங்கையிலும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்டர், நான் சொல்றது நல்லா கவனிங்கள். ஒரு மரண வீட்டுக்கு போய் நீங்கள் சாப்பிடுவதற்கும் ஒரு திருமண வீட்டுக்கு போய் சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இலை போட்டுதான் சாப்பாடு போடுவாங்க ரெண்டுலயும். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையை எப்படி போடுறப்ப நீங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் இலையை எப்படி மூடுகள் என்பதை பொறுத்து அது மரண வீடா திருமண வீடான்னு தெரிஞ்சுக்கும். திருமண வீட்டுக்கு போகிறவங்க சாப்பிட்ட பிற இலைய அந்த பக்கம் வெளியே மடிப்பாங்க. ஆனால் மரண வீட்டுக்கு துக்க வீட்டுக்கு போறவர்கள் சாப்பிட்டு இலையை தங்கள் போறமாய் மடிப்பாங்க. இது தமிழர் பண்பாடு இருக்கா, இலங்கை இருக்கா தெரியல. நீங்கள் திருச்சி தஞ்சாவூர் இந்த பக்கம் போனா பார்க்கலாம், இதெல்லாம் இன்னும் இந்த கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று தலைவாலி இலை போட்டாலும் கூட இன்னைக்கு சாப்பிடுற பதார்த்தங்கள் ஒருவேளை அப்படியே இருக்கலாம், அதே மாதிரிதான் இருக்கலாம். ஆனால் சாப்பிட்டுட்டு போகிற போது மரண வீட்டில் தன்னை பார்த்து மடிப்பான். ஆனால் திருமண வீட்டில எதிர்பார்க்கிறோம்னா ஏன் என்று கேட்டால், சந்தோஷமான வீடுகளிலே சந்தோஷமான விருந்தா இருக்கிற போது விருந்து பிரமாதம் ஏற்றுக்கொண்டேன் என்று பொருள் தருகிறது, திரும்ப வருவேன். அதனால பாருங்க, மரண வீட்டில் போறப்போ போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. இது தமிழர் பண்பாடு, போயிட்டு போறேன்னு சொல்லுவாங்க, அதை சொல்லாம வந்துருவாங்க. மரண வீட்டுக்கு போனால் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, போயிட்டு வரேன்னா திரும்ப ஒரு மரணம் வரும்னு அர்த்தமா, அப்படி அவங்க நம்புறாங்க, அப்படி செய்யறாங்க. ஆனா திருமண வீட்டுக்கு போனா போயிட்டு வரேன், சந்தோஷமா தான் போயிட்டு வரேன். இலையும் பேசுகிறது, என்ன பேசுது, இலை அந்த பக்கம் படிச்சா விருந்து பிரமாதம் திரும்ப வருகிறேன், இலை இந்த பக்கம் படிச்சா இனி நான் விருந்த ஒன்னு சொல்ல, ஆனால் நான் போறேன், ஏன்னா இன்னொரு மரணம் வேண்டாம் இப்படின்னு வச்சிருக்காங்க. இது யாரு, நம்முடைய தமிழர்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் விருந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா மேல அவளுக்கு ஏப்ரன் முகத்தை தடைப்பதுக்காக வைத்திருக்க பேர் துணி, இப்படி ஒரு துணி இருக்குங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டு விருந்தாளி இதை மடித்து இப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம் தெரியுமா, விருந்து பிரமாதம் திரும்ப வருகிறேன் என்ற பொருள். விருந்து பிரமாதம் திரும்ப வருகிறேன் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்குள்ளே அந்த துணி மடிச்சு அங்க வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, விருந்து பிரமாதம் திரும்ப வருகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன விருந்து, என்ன விருந்து செப்பனையா சொல்றான், என்ன விருந்து அது, தெய்வத்தினுடைய யாகத்திற்கு விருந்து அழைக்கிறார். அந்த விருந்திலே பரிமாறப்பட்டவருடைய சரீரமுடைய ரத்தம். இந்த விருந்திலே நாம் போகிற மரண வீட்டிலேயோ அல்லது ஒரு திருமண வீட்டிலேயோ நமக்கு பரிமாறப்படுவது சோரோ காயோ கரியோ ஏதோ என்று, ஆனால் இங்கே விருந்தாளியே பரிமாறப்பட்டிருக்கிறான். அவனே விருந்துண்கிறான், மரணத்தை உண்டு விட்டு சொல்லுகிறான், விருந்து பிரமாதம் திரும்ப வருகிறேன். ஆமே. ஆண்டோடைய வருகையின் அடையாளம் தான் இந்த மடித்து வைக்கப்பட்ட துணி. ஆமே. இந்த மடித்து வைக்கப்பட்ட அந்த துணி கல்லறைக்குள்ள எதை குறிப்பிடுகிறது, போனவர் திரும்ப வருவார், வாக்குரைத்தவர் பொய்யுரையார், இதோ சீக்கிரமாய் வருகிறார். ஆமென். கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமுண்டு. அப்படின்னா அது எதை குறிப்பிடுவது என்றால் அது நமக்கு ஒரு நிச்சயத்தை குறிப்பிடுகிறது. யோவான் 27 வாசிச்சிட்டீங்க, அப்போஸ்தலர் 1:11.
ஏன்
வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்?
உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசு,
உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசுவானவர்
எப்படி உங்கள் கண்களுக்கு
முன்பாக போனாரோ
அப்படியே மறுபடியும் வருவார்
என்றார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்து வானத்தை எடுத்துக் கொள்ள இடம் ஒலிவமலை. அந்த இடத்துல சேபடி இந்த 10 நாட்கள். அப்ப நாங்கள் பல நாட்டுக்காரன் இருந்தோம். நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த ஒலிவமலை ரெண்டா பிளக்க போகுதுன்னு சொல்றாங்க. ரெண்டா ஆண்டவர் பத்து ஒலிவமலை மேல நிப்பாரு. ரெண்டா பிளக்கிற போது நம்ம வடக்குல இருப்போமா இருக்கிறோம். ஏதோ ஆண்டர் சொல்றது என்ன, எப்படி போனாரோ அப்படியே வருவார். ஹல்லேலூயா. தேவன் போன விதத்திலே திரும்பி வரப்போகிறார். காலியான கல்லறையிலே விட்டு செல்லப்பட்ட, மடித்து வைக்கப்பட்ட ஏப்ரன், மடித்து வைக்கப்பட்ட அந்த சீலை, இதைத்தான் சொல்லுகிறது, போனவர் திரும்ப வருகிறார். ஆமென். என் தெய்வம் திரும்ப வருகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே. நான் பேசிக்கொண்டே போகலாம், தமிழத்துக்கு பேச முடியாது, பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நான் முடிக்க போகிறேன். ஆனால் ஒரு நல்ல செய்தியோடு முடிக்கிறேன். இயேசு வருகிறார். மரணம் என்பது முடிவல்ல, மரணம் என்பது திரை, மரணம் என்பது நம்முடைய வாழ்வினுடைய கடைசி அத்தியாயம் அல்ல, இன்னொரு தொடரினுடைய ஆரம்பம் அது. மரணம் என்பது நிழலின் முடிவு, நிஜத்தின் ஆரம்பம். ஆமே. அது வழியாக மேலே போறோம். அனித்தியம் நித்தியத்திற்குள்ளே அழைத்து செல்லுகின்ற பாதை மரணம். ஒருவேளை கர்த்தர் என்ன பேச சொல்றாரு, ஒருவேளை உங்க குடும்பத்தில் யுத்தத்தினாலே மக்களை நீங்கள் இழந்திருக்கலாம், சுனாமியினாலே மக்களை நீங்கள் இழந்திருக்கலாம், சுகவீனத்திலே மக்களை நீங்கள் இழந்திருக்கலாம், அல்லது விபத்துகளிலே உங்களுக்கு பிரியமானவர்கள் இழந்திருக்கலாம், எவ்வளவு விதத்திலே மக்களை இழந்திருக்கலாம். எனக்கு உள்ளத்தின் ஆழத்த துக்கத்தோடு நீங்க இருக்கீங்க, ஐயோ செத்து போயிட்டாங்களே, செத்து போயிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்றைக்கு இதே சபையிலே உள்ள ஒரு சிலருடைய குடும்பம் இந்தியாவிலேயோ இலங்கையிலோ இருக்கிறது. நீங்களும் அவங்களும் அழல, ஆனா ஏங்குறீங்க. என்ன வித்தியாசம் அழறதுக்கும் ஏங்கறதுக்கும்? இந்தியாவிலோ இலங்கையிலோ உள்ள உங்களுடைய குடும்பம் ஒப்பாரி வைக்கவில்லை, ஆனால் ஏங்குகிறது. என்ன ஏங்குது? என்னைக்கு நான் ஜெர்மனில் போய் என் ஹஸ்பண்டோட சேருவேன். ஆனால் ஒன்று தெரியும், என்னைக்காவது போய் சேருவேன் தெரியும். ஆமே. என்றைக்காவது நான் ஜெர்மனி போவேன், என் கணவனோடு நான் சேருவேன். பிள்ளைகள் சொல்வார்கள், என்றைக்காவது நான் ஜெர்மனி போவேன், என் தகப்பனோடு நான் சேருவேன். நம்பிக்கை உண்டு. ஏன்றால் ரெண்டு நாடுகளும் நிஜமானவைகள், ரெண்டு மனிதர்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ரெண்டு தேசங்களுக்கிடையில் இணைப்புகள் இருக்கிறது, ரெண்டு பேரும் சந்திப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் மரணத்தில் மட்டும் நம்ம ஏன் அழுறோம்? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்றைக்கு உலகத்தின் காரியங்கள் ஒருவேள் நடைபெறாமல் போகலாம், ஆனால் நித்தியம் நிச்சயம், நித்தியம் நிச்சயம், சொர்க்கம் என்பது சத்தியம், கட்டாயம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். அப்படி என்றால் நீங்கள் இலக்கு கொடுத்தவர்களை நீங்கள் நித்தியத்தில் சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். டொனால்ட் பான்ஹாஃப் என்கின்ற உலக புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர், ஒரு பிரசங்கியார், உதாரணங்களை கொடுப்பதிலே அவருக்கிடையே அவர்தான். அந்த மனிதர் ஒரு நாள் ஒரு மரண வீட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார். பேசின போது அந்த ஒரு பெண் இறந்திருக்கிறார், அடக்காரான்னு ஒரு பேசுறார். தெஸலோனிக்கு இருந்து பேசுறார், கொருந்தி இருந்து பேசுறார். அழிவுக்குறுதியாக இது அழியாமையும், சாவுக்குரியதாக சாவாயும் தடுத்துக்கொள்ளும், மரணம் ஜெயமாய் விடும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வர்றபோது அந்த மனைவியை இழக்க கொடுத்த கணவன் இவருடைய கையை பற்றிக் கொண்டு கண்ணீரோட சொன்னான், செத்து போனது ஏன் பெஞ்சாதி, நீங்க நல்லாவே பேசலாம், செத்து போனது என்னுடைய பெஞ்சாதி பாஸ்டர், நீங்க நல்லாவே பேசலாம். அவர் பதிலே சொல்ல போயிட்டார். சில மாதங்கள் கழித்து டொனால்ட் பான்ஹாஃபுடைய மனைவி இறந்துட்டாங்க. சங்கடமான நிலை. இவர் தான் அந்த சவாடக்காரரை நடத்தணும். மிக கஷ்டமான ஒரு காரியம். உண்மையிலே என் வாழ்க்கையில நான் மிக மிக கஷ்டப்பட்டிருக்காரு. எங்கேயாவது ஒரு ஃபியூனரில் பேசக்கூட்டா அதை மாதிரி ஒரு பயங்கரமான காரியம் இல்லவே இல்லை. பேசுவதற்கே பிறந்தவர்கள் கூட ஊமைகளாய் மாறிப்போகின்ற ஒரு நிலை அதை பேச முடியாது. துக்கம் தொண்டை அடைக்கிறது இல்லை. அப்போ டொனால்ட் பான்ஹாஃபுடைய மனைவி இறந்துட்டு போயிட்டா. இன்றைக்கு சவாடக்கம் செய்ய வேண்டும், என்ன பண்றது? காரை ஓட்டிக்கொண்டே போற மெசேஜே ஓடல, எங்க மெசேஜ் ஓடும் மெயின்ல மெசேஜே வரல, இவர் அப்படியே காரை ஓட்டிக்கொண்டு கல்லறை தோட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அந்த சமயம் பின்னால் உட்கார்ந்திருந்த பிள்ளைகள், அவருடைய ரெண்டு பிள்ளைகள் உட்கார்ந்திருக்காங்க, மேரி என்று மகள் இன்னொரு மகன். திடீர் என்று ஒரு பெரிய லாரி, ஒரு பெரிய லாரி இவருடைய காரை ஓவர்டேக் பண்ணி போனது. அந்த வெயிலிலே இந்த லாரி அவர்களை கடந்து போன போது அந்த லாரியினுடைய நிழல் ஒரு நிமிஷம் காரை மூடியது. இன்னொரு சொல்ல போனால் லாரியின் நிழல் ஒரு நிமிஷம் இந்த காரை தாக்கியது, அப்புறம் லாரி போயிடுச்சு, திரும்ப வெளிச்சம் வந்துருச்சு. திடீர் ஒரு மின்சாரம் போற அவருடைய மனதிலே ஒரு கருத்து உதித்தது. அவர் கேட்டாள் மேரி, அவர் காரை ஓட்டிக்கொண்டே கேட்கிறார், மேரி மேரி would you like to be run over by a lorry or by the shadow of the lorry? மேரி மேரி, நீ லாரி உன் மீது ஏறுவதை நீ விரும்புகிறாயா, அல்லது லாரியின் நிழல் மட்டும் உன் மீது பட்டு அகழ்வதை விரும்புகிறாயா? Of course shadow daddy. அப்பா நிச்சயமாக நிழலைதான் விரும்புவேன். And why மேரி என்று கேட்கிறார். மேரி சொல்லுகிறார், கவனியுங்கள், because the lorry will hurt me, the shadow will not hurt me, it will only eclipse me for a second. இந்த வாகனம், இந்த பெரிய வாகனம் இருக்குது, எல்காவி, எல்காவி என் மீது ஏறினா நான் சட்னி ஆயிடுவேன் டாடி, அது என்னை பாதிக்கும், என்னை சாகடிக்கும். ஆனால் அதன் நிழல் என் மீது பட்டால் நான் சாக மாட்டேன், என்ன ஒரு செகண்ட் வெளிச்சம் இல்லாம போகும், அப்புறம் திரும்ப வெளிச்சம் வந்துடும். டேவிட் போனாஸ் கரத்தை இன்னும் சேரியில வைத்துக் கொண்டு பேசுகிறார். Exactly that is what has happened to your mother. She has not been run over by the lorry. The lorry ran over Jesus, her savior, 2000 years ago. It is the shadow that has eclipsed her for the moment. அவர் சொல்லுகிறார், மகளே மகளே, என் பிள்ளைகளே கேளுங்க, அம்மா மேல மரணமாகிய லாரி ஏறி போலமா, அந்த மரணமாகிய லாரி இயேசு மேல ஏறி போச்சு. ஆனா உங்க அம்மா மேல ஏறி போனது அந்த மரணத்தின் நிழல், அந்த லாரியின் நிழல் தான். அந்த நிழலோட பாதிக்கவில்லை. ஒரு நிமிஷம் கண்ணை மூடினவள், to be absent from the world is to be present with the Lord. இங்கே அவள் கண் மூடினாள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று கர்த்தருடைய மார்பிலே அவள் நிலைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். இதையே செய்தியை கொடுக்கிறார் இங்க அந்த ஃபியூனரல்ல. செய்தியை கொடுத்து விட்டு அழாத கண்களை எல்லாம் துடைத்து விடுவார். இவரும் இறங்கி வருகிறார். அதே மனுஷன், யாரு, என் பெஞ்சாதான் செத்தா ஒம்பெஞ்சா சாலி சொன்ன அந்த மனுஷன் வருகிறான். ஐ எம் சோ சாரி பை லைட், ரொம்ப துக்கம் என்று சிலர் கையை கொடுக்கிறான். மை அப்போது இவர் அந்த அடக்காரன் முடிச்சு இந்த செய்தியை கொடுத்து விட்டு அவர் வருகிறார். அதே மனுஷன் தன் மனைவி இழக்கு கொடுத்தான் சில மாசம் முன்பாக. இது மறித்தது என்னுடைய மனைவி, உன்னுடைய மனைவி அல்ல, எனவே உன்னுடைய பிரசங்கத்தில் மீனிங்கே இல்லை, இட் மேக்ஸ் நோ சென்ஸ் டு மீ என்ற வார்த்தையை அவன் யூஸ் பண்றான். இப்ப அவர் அவன் கை கொடுத்த போது அவர் சொல்லுகிறார், ஐ ஹோப் இட் ஹஸ் மேட் சென்ஸ் டு யூ டுடே, இன்றைக்கு நான் செய்த பிரசங்கம் அர்த்தமுள்ளதா உனக்கு பட்டிருக்கும் அல்லவா என்று கேட்டார். பிள்ளைகளே நான் முடிக்க போறேன், நான் முடிக்கிறப்போ இந்த நம்பிக்கை செய்தி உங்களோட விட்டு செல்ல விரும்புகிறேன். இதான் இந்த கடைசி செய்தி இந்த வருஷம் இந்த முறை உங்களுக்கு வந்ததில்லை. இந்த கடைசி செய்தி என்ன தெரியுமா, உங்களுக்கு பிரியமானவனை நீங்கள் இலக்கு கொடுத்திருந்தார், உங்களுக்கு பிரியமானவனை நீங்கள் இலக்கு கொடுத்திருந்தார். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, சிறுபெண் மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறார். The child is not dead, it is sleeping. பிள்ளை சாகவில்லை, நித்திரையா இருக்கிறது. உன் மனைவி சாகவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறார். உன் கணவன் சாகவில்லை, நித்திரையா இருக்கிறார். உன் ரத்த பிறப்புகள் முல்லைத்தீவிலோ முள்ளிவாயு காலிலோ சாகவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறார்கள். மரணம் என்றால் முடிவு உண்டு, நித்திரை என்றால் விழிப்பு உண்டு. மரணம் என்றால் முடிவு, அதான் முடிஞ்சது, நித்திரை என்றால் விழிப்பு உண்டு. எனவே கிறிஸ்தவத்தினுடைய மரணத்தின் தத்துவம் நித்திரை தத்துவம். ஆமே பாருங்கள், இந்துக்கள் ஒருவன் இறந்து போனால் அவனை எரிக்கிறார்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் ஒருவன் இறந்து போனால் அவனை புதைக்கிறார்கள். இந்துக்கள் எரிக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் புதைக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எரிப்பதும் இல்லை புதைப்பதும் இல்லை, என்ன செய்கிறோம், விதைக்கிறோம் விதைக்கிறோம் விதைக்கிறோம்.
எரித்தால் எரிந்து சாம்பலாகும், சாம்பலுக்கு சாம்பலாகும். புதைத்தால் அது மண்ணுக்கு மண்ணாகும், ஆனால் விதைத்தால் விதை ஒன்று உடைக்க சிறை என்று விளையுமா? நீங்கள் விதைத்த விதை முளைக்கும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்கிற சிறம் எழுந்திருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எழுந்திருக்கும், அநித்தியமாய் விதைக்கப்படும், நித்தியத்திலே அது எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. எனவே இந்த ஆறுதல் வார்த்தையை நான் உங்களோடு விட்டு செல்ல விரும்புகிறேன். இந்த ஈஸ்டர் உங்களுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஈஸ்டருடைய முதலாவது தலையாய செய்தி அந்த மரியாள் பாருங்க, அவள் கேட்டவன ஓடி போய் சொல்றா, அவளை பைத்தியக்காரன்றான். சும்மா ஏதோ கனவு கண்டிருக்கான கத்துறான். ஓல்டு வைஃப்ஸ் டேல், இது பெண்களுடைய பிதற்றம் சொல்றாங்க யார், சேஷர்கள். ஆனாலும் காலி அப்படி எல்லாத்தையும் போய் சொல்றாவ, இயேசு உயிரோடு இருந்திருக்கிறார் சொல்லி. ஆனால் நீங்கள் அப்படி அல்ல, அந்த அந்த பெண்ணை போல நீங்கள் போய் எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது கருத்து, கடைசி கருத்து, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் யாராவது மறுத்திருந்தால் நீங்கள் அழுது போதும். ஏனென்றால் அவர்கள் மறிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார்கள். நித்தியத்திலே நிச்சயம் அவர்களை தான் பார்ப்போம். அல்லதுயா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எனக்கு மிக சந்தோஷம் உங்கள் மத்தியிலே வந்தது குறித்து பாஸ்டர் நான் உங்களை நன்றி சொல்கிறேன். பல வருஷங்கள் கழித்து மறுபடியுமாய் உங்களை சந்திப்பது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளை பார்க்க, உங்கள் குடும்பத்தை பார்க்க, உங்களுடைய அருமையான இந்த அற்புதமான சபையிலே மூன்று நாள் ஊழியம் செய்ய கிடைத்த தருத்தக்காரர் கர்த்தர் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு லீடர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இந்த விசுவாச சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிருபையை தன்னுடைய தலை மீது தாங்கியிருக்க இந்த சபையிலே நிச்சயம் கிருபை உண்டாகும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ சிறுபாவலுக்கு எம்மாத்திரம், நீ சிறுபாவுக்கு சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அவனுடைய கரங்கள் இதற்கு அஸ்திவாரம் போட்டு கரமே அதை பிடிக்கும் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு, எப்படி முடியும்னு கேட்டா என்ன சொல்றாரு, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. கிரேஸ், கிரேஸ், இங்கிலீஷ்ல படிச்சாங்க கிரேஸ், கிரேஸ், கனாட, கனாட. அப்படி பார்க்கிற போது இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. உங்களுடைய தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்கு, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கவலைப்பட்டது போதும், உங்கள் ஆண்டவரும் உயிரோடு இருக்காரு, உங்களுடைய இறந்து போன உறவினர்களும் இப்போது உறக்கத்தில் இருக்கிறார்கள், மரித்து போகிற உறக்கத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் வரும்போது அவர் உயிரோடு எழும்புவார்கள். ஆமே. அந்த அதிசயமான நாளுக்கு நாம் காத்திருப்போம். அது இன்னும் அதிவேக தூரம் இல்லை, மிக மிக சமீபம். சாயங்காலத்திலோ, நடு ராவினியிலோ, சேவல் கூவும் வழியிலோ, அதிகாலையிலோ, எந்த வழியிலோ பரமேசு வரப்போகிறார், அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நாம் கர்த்தருக்கு எல்லா எளிமையின்றி ஜெயிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென்.